ஆகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகம், முப்புரி நூலொடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும், கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும், காரி சுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிக்கை முடியும், எப்பொழுதும் எதிராகன் வடிவழகு என் இதயத்துளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிக்கால் வழியேறிக் கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆளுவுக்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி, மண்ணினுள் அவன் சீர் வளமிக்கவன் ஊர்வினரி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்திப் பணிகொள்வார் குயில் நின்றார் கொழ்சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்க்கழற்கு அன்பையே. எஞ்ஞனையோ அன்னை நீர்கால் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது இன்னின்றமே. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா குண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரநாகி விடோபா சாரீகா தெய்வநாகி சுகாராம் சாரீகா சத்குரு நாகி குண்டலீக வாராதாரி வேகாலாம் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரட்சகன் நாமெல்லாம் நன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அறியந்தார். இந்த சுவாமிய எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. நீ முதல் நாள் சொல்லிட்டு இருந்த வித்யாசனர்னு ஒரு பெருமாள் இருக்கார், நத்தம்னு இடம் பேர் சொன்னீர்கள், நான் திவ்ய தேச பேர் சொன்னேன், என்ன பேரு? வரகுண மங்கை. அந்த வரகுண மங்கையில பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பக்தர். நீங்க எதுக்கு தெரியுமா வந்திருக்கார்? வரகுண மங்கையில கைங்கரியத்துக்காக வந்திருக்கார். எப்படி நம்ம ஆழ்வார்த்த நகரி திருக்கோளூர் எல்லாம் போய் அந்த பாத்திரம் தேய்க்கிறது ஒற்றடிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டும். இப்ப வரகுண மங்கை வித்யாசனர் பார்த்தார், எனக்கும் பண்ண வாங்குவோன்னு தன் உரிமைக்கு தூத்துக்குடி ஜனங்கள் மேல நம்பிக்கை வச்சு பெருமாளே கூப்பிட்டுருக்கார். அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி அவர் வந்திருக்கார், சரியா? அதனால ஏற்கனவே 10-15 பேர்கிட்ட போயிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ வரலாம், அது நேரம் காலம் எல்லாம் அப்புறம் சொல்லுவோம். போய் நம்ம வரகுண மங்கையில பிரிக்கணும் அப்படின்னா பாபத்தை பிரிச்சு வெளில போட்டுடலாம். வரகுண மங்கையில 10 பாத்திரம் தேய்ச்சோம் அப்படின்னா ஜென்மாவையே தேய்ச்சி முடிச்சிடலாம். இப்ப பெருமாள் இந்து மந்திர நகரத்து மேல எத்தனை அபிமானம் வச்சிருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. இதெல்லாம் பகவானுடைய கிருபை, சத்தங்கம் கிடைக்கிறதுடைய பிரயோஜனம், ஆழ்வார் நகரி எம்பெருமானியருடைய விசேஷ கடாட்சம். நான் சொல்லுவேன் தெரியுமா, பக்திக்கு ஜாதி முக்கியம் இல்லை, பகவான் அதெல்லாம் பார்க்கறது இதெல்லாம் தான் பிரத்யக்ஷம். உங்க கைங்கரியம் எல்லாம் வேணும் அப்படின்னு சுவாமி சொல்றதுக்காக வந்திருக்கா. இன்னொரு முக்கியமான விஷயம் உண்டு, அந்த வரகுணமங்கை பெருமாளுக்கு வெள்ளி பாத்திரம்லாம் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப நாளா எப்போதோ சொன்னோம், எத்தனையோ வருஷம் ஆயாச்சு, அந்த ஒரு கைங்கரியமும் பாக்கி இருக்கு, அதையும் பண்ணணும். மாசி உற்சவம் எல்லாம் நம்ம வரகுணமங்கை கோவில்ல நடக்க போறது, அதற்கும் கைங்கரியம் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் இன்னைக்கு அனுப்பி வச்சிருக்கா. அதனால நாமெல்லாம் அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண கடமைப்பட்டிருக்கோம் வரகுணமங்கை இருந்து அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியில சொல்றார். புளிங்குடி கடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று அப்படின்னு அழகா வித்யாசனர் உட்கார்ந்து இருப்பார். இந்த வித்யாசனர் நம்ம மேல ஆசை வச்சு வாங்குவோம், எனக்கும் கைங்கரியம் பண்ணுங்கோ அப்படின்னு கூப்பிட்டுருக்காருன்னா இதை விட வேற என்ன வேணும்? ஆயுசுல எல்லாரும் தன் இஷ்டத்துக்கு நம்மளை உபயோகப்படுத்திப்பா, பெருமாள் மட்டும் நம்ம உருப்படணும்னு நம்ம கிட்ட கைங்கரியம் பண்ணிக்க. அதனால இப்படி ஒரு கைங்கரியம் கிடைச்சிருக்கு. இந்த பந்திரிபுரம் எல்லாம் போயிட்டு வந்து பொங்கலுக்கு முன்னாடி ஒரு நாள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அட்வான்ஸ் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்து, அதனால இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா தூங்கலாம், லேட்டா குளிக்கலாம், ஊர் சுத்தலாம் அப்படின்னு நினைக்கப்படாது. இனிமேல் ஞாயிற்றுக்கிழமைனா கோவில் கோவிலா போய் கைங்கரியம் பண்ணலாம். அது ராமானுஜர் சொல்றா, திவ்ய தேசங்கள்ல கைங்கரியம் பண்றவா பெரிய பாக்யவான்கள், பெரிய பாக்யவதிகள் அப்படின்ச்சா. அதனாலதான் திருக்கோவில் பெண் பிள்ளைய கூட போகப்படாது, ஊரை விட்டு போகாது, இங்கிருந்து பெருமாள் கைங்கரியம் பண்ணுன. அப்ப அதனால அப்படி ஒரு பாக்யம் வாச்சிருக்கு. நிஜமாவே இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். நமக்கெல்லாம் ஆண்டாளுடைய திருப்பாவை விட்டலனுடைய விசேஷ கிருப்பை வந்து வர்ஷிச்சிருக்கு. நான் சந்துக்காராம் இது போல பல கைங்கரியங்களை பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தேன், துக்காராம் அந்த பழைய விட்டலன் கோவில தேகுல இருந்த பழைய கோவில புனருத்தாரணம் பண்றதுக்கு எப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணார், எல்லாரும் வந்து கைங்கரியம் பண்ணார்கள் அப்படின்னு சொன்னேன். அதுபோலே ஒரு கைங்கரியம் தேடிட்டு வர்றது இதானே விவரம். வாழ்க்கையில பாவம் பழியெல்லாம் தேடிண்டு வரும், பகவத் கைங்கரியமும் தேடிண்டு வர்றதுன்னா ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே, ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே, ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே. ராமானுஜர் நாமம் திவ்ய தேசங்கள்ல நமக்கு ஒரு கைங்கரியத்தை கொடுக்க. அதனாலதான் ஆச்சாரியன் பகவன் நாம சங்கீர்த்தனம் ரொம்ப உகத்தி அப்படின்னு லோகத்தை எல்லாரும் பிரசித்தமா சொல்றான். சந்துக்காராம் ஆச்சரியமா பகவத் தியானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நேற்று கூட சொல்லிட்டு இருந்தோம், எப்படி ஒரு கணபதி உபாசகர் வீட்டுக்கு துக்காராம் போனார், எப்படி துக்காராமுடைய ஒரு பக்கம் கணபதி மகா கணபதியும் இன்னொரு பக்கம் பாண்டரனும் உட்கார்ந்து ஆகாரம் சாப்பிட்டார்கள். கேட்கும் போது நல்லா இருக்கணும், அந்த மாதிரி உங்களோடையும் சாப்பிடுவார். உங்களுக்கு அந்த ஆசையும் சாபமும் இருந்தால் போதும் அழகா. அதுபோலே சந்துக்காராம் விதவிதமா பகவத் விஷயங்களை லோகத்திலே பல பேருக்கு அனுபவமா கொடுத்துருக்கார். பக்தின்றது வெறுமை படிக்கிறது கிடையாது, அனுபவத்துல வர்றதுதான். எப்படி பசி ஒரு அனுபவமும் வலி ஒரு அனுபவமும் நம்ம மட்டும்தான் உணர முடியறது, அது மாதிரி பக்தியும் பகவத் அனுபவமும் ஒரு அனுபவம் தான். இது வெளியில என்னது இன்ன தன்மை உடையது நம்மாலே வர்ணிக்க முடியாது, ஆனால் நிச்சயமா உணர முடியும். இப்ப மனசுல ஒரு கவலை வந்துடுத்தோம்னா நான் படுற கவலை யாருக்காவது தெரியறதா, என் நெஞ்சினால் நோக்கி காணீர் அப்படின்ற சுவாமி நம்மாள். அந்த மாதிரி பக்தின்றது ஒரு உத்தமமான அனுபவம். அந்த அனுபவத்துல அழகா தொலைச்சின் இருக்க. அந்த சமயத்துல சின்ன ஒரு கிராமம் பிட் அப்படின்னு பக்கத்துல ஒரு கிராமம், நிறைய கிராமங்கள் உண்டு தேகு முழுக்கவே, சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம் விவசாய பூமி. இன்னைக்கும் போனா அப்படின்னா நல்ல விவசாயம் ரொம்ப அழகா இருக்கு. அந்த தேகு அதோட சுற்றுட்டார கிராமங்கள்லாம் போனோம்னா நிறைய மக்கா சோளம் பயிரிடுவா, அதுக்கப்புறம் வெங்காயம் அங்கெல்லாம் பார்க்கணும். வெங்காயத்தை அவ்வளோ அழகாக கொட்டி கொட்டி வச்சிருப்பான், வெங்காயத்துக்கு ஒரு வீடு மாதிரி கட்டி விட்டு அப்படியே ரொப்பி வச்சிருப்பான் வெங்காயத்தை. பெரிய வெங்காயத்தை பல்லாரின்னு சொல்லணும் இல்லையா இங்கெல்லாம், வெங்காயம் சொன்னா தெரியாது, பல்லாரியெல்லாம் அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிச்சு அப்படி கொட்டி வச்சிருப்பான். மக்கா சோளம்லாம் அப்படியே ஆரஞ்சு கலர்ல அப்படி பரத்தி வச்சிருப்பான், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். மிளகாய் இதெல்லாம் அந்த பக்கம் விளையக்கூடியது. அதே மாதிரி நிறைய கரும்பு பயிரிடுவார்கள். இன்னைக்குமே மகாராஷ்டிராவோட சுகர் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு சோலாப்பூர் அந்த பக்கத்துல எல்லாம் சொல்லுவான், அங்கெல்லாம் போற பக்கம் எல்லாம் கரும்பு அப்படி விளைஞ்சிருக்கும். அப்படி போய் எடுத்தோம்னா கூட யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டா, ரொம்ப ருச்சிகரமா இருக்கும். பன்றிபுரம் சோலாப்பூர் இந்த தேகு இந்த பக்கம் எல்லாம் நிறைய விளைச்சல் பூமி தான், அப்படியே ஃபுல்லா விளைச்சல் நிலையங்கள் தான். எப்படி நம்ம ஆழ்வார் நடி இந்த பக்கம் இப்படி திருச்செந்தூர் போற பக்கம் எல்லாம் விளைச்சல் பூமி தானே, நல்லா விளைநிலங்கள் தான். அந்த மாதிரி அழகான விளைநிலங்கள் அந்த மாதிரி இந்த பிட் அப்படின்ற ஒரு கிராமத்துல தேஷ்பாண்டே அப்படின்னு ஒரு பிராமணர் இருந்தார். அந்த பிராமணருக்கு ரெண்டு ஆசை இருந்தது, அதாவது புராணங்கள் எல்லாம் நல்லா படிக்கும்படியா தனக்கு வரணும், ஒரு ஞானம் வரும். ஆனா புராணங்கள் எல்லாம் படிக்கணும்னா நல்ல சம்ஸ்கிருதம் தெரியணும், அது உச்சரிக்கிற முறையெல்லாம் அழகா வரணும், அதே மாதிரி நிறைய செல்வம் எல்லாம் வேணும், ரெண்டுமே வேண்டியிருக்கு இல்லையா. அப்ப நிறைய பணம் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர பண்டரீபுரம் போயிட்டார். ஏன்னா பாண்டுரங்கன் கலியுக வரதன், கலியுக வரதனா இருக்கிறதுனால தொட விடுறான், ஜாதி எல்லாம் பார்க்காம குலம் எல்லாம் பார்க்காம யார் வேணாலும் வரலாம் என்னை தொடலாம் அப்படின்னு நோட்டீஸ் எழுதி ஒரு வச்சுட்டு இருக்கான். நான் ரெடி, என்ன தொடர்றதுக்கு நீ ரெடியா அப்படின்னு கேட்டு நிக்கிறான் பாண்டுரங்கன். அதனால அந்த தேஷ்பாண்டே அப்படின்ற அந்த பிராமணர் பண்டரீபுரம் போயிட்டு உக்ரமான தவம் பண்ற, பச்சை தண்ணி கூட பள்ளியில படாம இந்த பன்றீபுரம் எல்லாம் சுகமான ஒரு பக்தி ஸ்தலம். பன்றீபுரம், பிருந்தாவனம், அங்கெல்லாம் போய் உக்ரமா உடம்பெல்லாம் வருத்தின்றதுலாம் ஒரு பக்தி பண்ணக்கூடாது. எந்தெந்த இடத்துல அப்படின்னு உண்டு. பெருமாள் எப்பொழுதுமே உக்ரமான பக்திய ரசிக்கிறது இல்லை. இந்த உடம்ப வருத்திக்கிற பக்திக்கும் பெருமாளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த உடம்ப வருத்திக்காம சுகமாகியா பக்தி பண்ணணும். மனசை மட்டும்தான் கேட்கிறார். எங்கேயாவது பாண்டவங்க பக்தர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பக்தி பண்ணாலும் காண கிடைக்கிறதா? உடம்ப வருத்திண்டுலாம் சாதாரணமா இருக்கும். ஆனா தன் உடல்நிலையை மறக்கும்படியா பக்தி பண்ணக்கூடியவா பாண்டவங்க பக்தர்கள் எல்லாம். அப்ப இந்த தேஷ்பாண்டே பன்றீபுரத்துல போய் மகாத்வாரம், அந்த வாசல் நாமத்வார் இருக்கே, அந்த நாமதேவர் சமாதி அடைந்த நாமத்வார், அது வாசல்ல உட்கார்ந்து உக்ரமான தபசு பண்றாரு. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு. பாண்டகன் பார்த்தா இவன் ஏன் என்ன வந்து படுத்துறான் அப்படின்றார் ருக்மிணி பிராட்டி கிட்ட. தாயார் சொன்னா என்ன வேணாலும் உங்ககிட்டதானே கேட்க முடியும், அதுக்காக தான் வந்தான். என்கிட்டதான் என் நாமத்தை சொன்னாலே கொடுத்துருவேன். இவன் ஏன் இப்படி உக்ரமான தபசு பண்ணி வயிற்றுனா காய போட்டு ஒத்த காலம் நின்று, இது என்ன மெய்னி சாரண்யமா, இது பத்ரிகாசிரமமா, இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு தபசு பண்ணி என் ஜனங்கள்லாம் அழகா ஒண்ணும் இல்ல, ஒன்னும் தெரியாது, அறிவு ஒன்றும் இல்லாத கூட்டம், அவளெல்லாம் கெடுத்துட போறான்னு பயப்படுறாரு. பகவானுக்கு பயம் வந்துருக்கு. இவாள் அவ பாட்டுக்கு வரா, என் காலை பிடிக்கிறான், விட்டலாம் விட்டலான்னு சொல்றான். கிளம்பும் போது என்ன பார்த்து கையை தட்டிட்டு போறா. அவ பாட்டுக்கு சௌலபியமா அவ வீட்டு பிள்ளை மாதிரி என்ன வச்சிருக்கான். இவர் பாட்டுக்கு எதையான பண்ணி என்ன ஸ்ரீமன் நாராயணன் காட்டி கொடுத்துட்டு பேரை கெடுத்துட போறாரு. கவலை வந்து கொடுத்தா பாண்டவங்களுக்கு. தாயா சிரிச்சா, நீங்களே ஏதாவது முடிவு பண்ணுங்கோ அப்படின்னா. உடனே பாண்டவன் பார்த்தான், நேர சொப்பனத்துல வந்துட்டான். நீ இங்க இருந்து இவ்வளவு கஷ்டம் எல்லாம் படாத, நேர ஆலந்தி போ, ஞானேஸ்வர சமாதியில போய் தபசு பண்ணு, அவர் உனக்கு கிருபை பண்ணுவார். இங்க அவன் கருதி விட்டுட்டான். அதனாலதான் நேரடியா பகவான் கிட்ட போகப்படாதுன்னு நாங்க சொல்றோம். ஒரு குரு வழியா போன வச்சுக்கோங்களேன், வேற வழியே இல்லைன்னு தலையெழுத்தேன்னு கிருபை பண்ணிடுவான். படியேன் ராமானுஜதாஸ், நடிகாள் ராமானுஜதாஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா வேற வழியே இல்லை. பெருமாள் கிருபை பண்ணியே ஆகணும், சந்தேகமே வேண்டாம். திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு முதல்ல எல்லாம் வைத்தமானது பெரிய கிருபை பண்ணல. ராமானுஜரோட 81 வாக்கியம் பேசினோன்னு இவன் என் ஊர் பொண்ணு, என் ஊர் பொண்ணு, என் ஊர் பொண்ணுன்னு மேல வந்து விழுந்து விழுந்து கிருபை பண்றாராம் வைத்தமானுஜி பெருமாள். அதுபோல ஆச்சரியமா பகவான் அனுப்பி விட்டுட்டான். நேர அவர் ஆலந்தி வந்தார். ஆலந்தியில ஞானேஸ்வரர் ஜீவ சமாதி. ஜீவ சமாதி அப்படின்னா அவ உயிரோடு இருக்கும் பொழுது சமாதியில போய் உட்கார்ந்துருவான். அவளை சுத்தி அவ தியானம் பண்ணிட்டு இருப்பான். நம்ம பாட்டு கல்லு கட்டி அப்படியே ஒரு சமாதியை கட்டுறது பேர் தான் ஜீவ சமாதி. சாதாரணமா சொன்னா உசுரோட புதைக்கிறதுன்னு அர்த்தம். அவளே ரெடியா இருப்பா. நம்ம திருமழிசை ஆழ்வார், அதன் பிறகு மந்திராலயத்துல சுவாமி ராகவேந்திரர், இவெல்லாம் ஜீவ சமாதி. ஜீவன் போன பிறகு அவளை சமாதி கட்டுறது வேற, ஜீவனோட உசுரோட சமாதி கட்டிடுவேன்னு சொல்லுவா. சாதாரணமா உசுரோட சமாதி கட்டு வேண்டாம். நல்ல வார்த்தை. இந்த காலத்துல அது தப்பான அர்த்தத்தை போயிடுச்சு. உசுரோட சமாதி கட்டணும், உசுரோட புதைச்சிடுவேன்னு அர்த்தம். ஞானிகள்லாம் தேகத்தை ஜெயிச்சவா. அழகா அவ உட்கார்ந்து ஜோரா இருப்பா, தியானம் பண்ணுவா. அந்த மாதிரி ஞானேஸ்வரர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கார். ஆலந்தி, ஆலந்தின்றது தேகு பக்கத்துல இருக்க இன்னொரு டவுன் மாதிரி, அன்னைக்கே சொன்ன ஏரல் மாதிரி கொஞ்சம் வளர்ந்த ஒரு இடம். அதுவும் இந்திரயானி நதிக்கரில் தான் இருக்கு. இந்த தேஷ் பாண்டேன்ற பிராமணர் அங்க போய் உக்ரமான தபசு பண்ற. ஞானேஸ்வரர் பார்த்தார், வேற வேலையே இல்லையா வாழ்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஞானேஸ்வர் சொப்பனத்துல வந்தார். நீ நேர துக்காராம போய் பாரு, அவர் உனக்கு என்ன கொடுக்கிறாரோ அப்படியே வாங்கிக்கோ, உனோட எல்லாம் பூர்த்தி ஆகும்னு அனுப்பி விட்டார். துக்காராம் அழகா ஒரு பாடி எப்பயும் போல பக்தி நாமஜம் பண்ணி தேஷ்பாண்டே வந்தார். அவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நான் போய் எப்படி ஒரு சூத்ரனை பாக்கிறது? அவர் ஏதோ மராஜில் அமங்கம் எல்லாம் பாடுறான், விட்டலன் பக்தன் எல்லாம் சொல்றான், ஆனா இந்த மாதிரி கடுமையான தபஸ் எல்லாம் அவருக்கு பண்ண தெரியாது. என்ன இப்படி ஞானேஸ்வர் இப்படி பண்ணிட்டார், பாண்டவன் இப்படி பண்ணிட்டான், ஞானேஸ்வர் இப்படி பண்ணிட்டாரு? ஒரு ரத்த மனசோட வர, ஒரு பூரணமான நம்பிக்கையோட வர. நம்பிக்கை ரொம்ப முக்கியம் இல்லையா? இதுவா இருந்தால் நம்பிக்கை தான் ரொம்பவே முக்கியம். எதுவுமே நமக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல, நம்பிக்கை இருந்தா ஜெயிச்சுள்ளோம். நம்பிக்கை இல்லைன்னா எல்லா வழிகளும் இருந்தும் கூட, எல்லா திறமைகளும் இருந்து கூட ஜெயிக்காததா பல பேர். நம்பிக்கை இருந்து கொடுத்தோம்னா எல்லாம் தானா. குழந்தைகள்லாம் எப்படி நம்புறது அப்பா அம்மாவை? எத்தனையோ விஷயங்களை நாம நம்பணும். பகவான் மேல நம்பிக்கை வச்சவையும் போகிறது கிடையாது. நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. சரி, இருந்தாலும் ஞானேஸ்வரர் சொல்லிட்டாரே அப்படின்னு ஒரு மரியாதைக்காக சன் துக்காராம பார்க்க வந்த. துக்காரம் அதுக்குள்ள ஞானேஸ்வரர் சொல்லிட்டு அவர் ஒருத்தவனை பார்க்க வரா அப்படின்னு. துக்காரம் அப்படி பாக்கிறது, ஏன் சுவாமி நான் பாடு ஏதோ பக்தி பண்ணி நிம்மதியா நாமஜபம் பண்ணி ஜாலியா இருந்துருக்கேன், இந்த மாதிரி ஆளுகள்லாம் ஏன் என் பக்கம் அனுப்பிவிடுது அப்படின்னா ஞானேஸ்வரர் சிரிச்சா, நீ கொடுக்கறத கொடு, அவனுக்கு விதிக்கப்பட்டிருந்தா வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு. ஆனா நம்பிக்கை இல்ல இல்லையா. அழகானந்த அவர் வந்தார், துக்காராம வந்தா பார்த்தார், கை கூப்பினார், ஒரு நமஸ்காரம் கூட பண்ணல. இப்ப ஞானேஸ்வரரே தன் துக்காராம போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காருன்னா இப்ப துக்காராம் எத்தனை வசந்த நிலைமையில இருப்பார், அந்த தோணல் வரணும் இல்லையா. போய் பார்த்தா தான் கொஞ்சம் பெரியவன் அப்படின்னு அந்த ஒரு அகம்பாவம், எப்பொழுதுமே இந்த ஒரு அகம்பாவம் நமக்கு தெரியாமலேயே வந்துடுறது. யாருக்காவது ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சதும் அவளுக்கு தெரியல அப்படின்னா கொஞ்சம் அவளை அந்த எளப்பமா நடக்கும். இந்த சின்ன குழந்தைகளே பார்க்கும், ஏ எனக்கு தானே சோகம் சொல்லிடா, உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு சொல்லி தரலையா, எனக்கு தான் தெரியுமா அப்படின்னு. எனக்கு அப்படி பெருமை, ஆமா ஆமா எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு அப்படி சொல்ல சொல்ல அவளுக்கு இன்னும் அகம்பாவம் ஜாஸ்தியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைகளை பிளான் பண்ணி கெடுக்கிறதே நாம தான். இல்ல எனக்கும் தெரியும், உனக்கு தெரியறதா பாக்குறேன் அப்படி சொல்லு அப்படின்னா சொல்லட்டும். அப்படிதான் பழக்கணும், இந்த அகம்பாவம் வந்துடுது அப்படின்னா பெரிய பாடு. துக்காராம் பார்த்தா அவருக்கு என்ன தெரியும், அவங்க பாண்டு நினைச்சு அபங்கம் பாடுவார். இவர் வந்தார் சொன்னார் துக்காராம், வெட்டல 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 ஜபிச்சார். இந்த தேஷ்பாண்டே பார்த்தார், என்னடா இது, இவர் உட்காந்து விட்டலாம் விட்டலாம், இதைத்தான் நான் உட்காந்து அங்க பண்ணேன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு அவர் அழகா அபங்கம் எல்லாம் பாடுற. ஆண்டாளுடைய திருப்பாவையிலே பாருங்க, ஆண்டாள் போய் தாயார் எல்லாம் எழுப்புற, முப்பத்து மூவர் அமரருக்கு முன் செஞ்சு கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழார். மீதி பாசம்லாம் வீட்டை போய் நீங்க சொல்லிக்கோங்க. முப்பத்து மூவர் அமரருக்கு முன் செஞ்சு கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பண்ண மென்முளையாய். எனக்கு பாசனம் தெரியும், மறக்கல. செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா சீலரான, முழு பாசத்தையும் சொல்லவே வரல. இருக்கு ஆண்டாள் தாயார் எழுப்புறான் சொல்லதான் வந்து, எனக்கு பாசம் தெரியாமல் ஏதோ பகவானுக்கு பேர் ஒரு 20 வருஷமா திருப்பாவை பண்ணிட்டு இருக்கேன். முப்பத்து மூவர் அமரருக்கு முன் செஞ்சு கப்பம் தவிர்க்கும் கலியே சீலராய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா சீலராய் செப்பண்ண மென்முளை செவ்வாய் திருமருங்குள். இப்ப சொல்லணும், எனக்கு தெரியல. துக்கமும் தத்தொழியும் தந்தூன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய். இப்படி கூட்டோன்னு தாயார் வெள்ள வரா, ஆண்டாள் கூட்டணும் வெள்ள வரா. சி, இவெல்லாம் ஒரு மாட்டுக்கார குழந்தைகள், இவா கூட போய் நாவரணமா தாயார் நினைக்கல. தாயார் சொல்லி குதிச்சுன்னு பரமாத்மா நீங்க வேண்டாம், நான் பத்தா கோஷில போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு தாயார் பெருமாளை விட்டுட்டு இந்த அரிவம்சம் இல்லாத ஆய்வுலத்து மாட்டுக்கார கோஷில வந்து நின்றுட்டான்னா பக்தர்கள் வசத்தி அவ எந்த ஜாதியில இருந்தாலும் அவ வசத்தி தான். செந்தாமரை சேற்றுலதான் மலர்றது, அதனால அதுக்கு ஒண்ணும் குறை கிடையாது, அதனால சேற்றுக்கு தானே பெருமை. அது போல பக்திக்கு ஜாதி பிராதான்யமே கிடையாது. அதுக்கப்புறமா தான் தாயார் பெருமாளை விட்டுட்டு வந்துட்டு ஆண்டாளோட சேர்ந்து அடுத்த பாசனம் சொல்ல, என்ன பாசனம், ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே சீரழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றி யாம் வந்தோ புகழ்ந்தேலோ ரெம்பாவா. ஆண்டாள் சொல்றா, ஆண்டாள் தாயார் எல்லாருமா சேர்ந்து பெருமாள் எழுப்புறா, ஹே பிரபோ நந்தகோப குமாரா வா 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 வா, மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே. பகவான் பிடிக்காதவா கூட ஏதானும் ஒரு காலகட்டத்துல வேற வழி இல்லாம சுவாமியுடைய சன்னதிக்கு வந்து சரணாகதி பண்றா போல நாங்களும் வந்துட்டோம். அகம்பாவத்தை எல்லாம் விட்டுட்டோம். தேமேனு கிருஷ்ணா, உன் கிருபையை சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கோம். உன் கிருபையே எங்க பலத்தினாலே எங்க தபசினாலே நாங்க சம்பாதிக்க முடியாது, உன்னுடைய கருணையினாலே தான் சம்பாதிக்க முடியும். சமயத்துல அந்த குழந்தைகள் ஏதானோ ஒண்ணு அடம்பிடிக்கும், கதறி கதறி வரும், முகத்தை உருன்னு தூக்கி வச்சுக்கும், மூளையில போய் நின்று இருக்கும், கொஞ்ச நேரம் ஏசியமா சரிப்போ அப்படின்னு குழந்தை நினைச்சிருந்துக்கு. தான் அப்படி பிடிவாதம் பிடிச்சது, தான் அப்படி அழுதுனால அம்மா ஒத்துனுட்டான். சத்தியமா இல்ல, இந்த குழந்தை இன்னும் அழுது உடம்பை எடுத்துக்க வேண்டாம், சரி போ இன்னைக்காக உருப்படும்னு சொல்லி அது மேல இருக்கிற கருணையினால அம்மா தன்னுடைய பிடிவாதத்தை விட்டு கொடுக்கறதுனால இது ஜெயிக்கிறதே ஒழிய இதனுடைய பிடிவாதத்தினால ஒரு நாளும் இது தாயார ஜெயிக்கவே முடியாது. நல்லா ஞாபகம். அதுபோலே பகவனுடைய கருணையினாலே தான் நாம அவனுடைய ஸ்திதி அடைய முடியுமே ஒழிய நம்முடைய பிடிவாதத்தினால ஒன்னும் சாதிச்சுட முடியாது. அதனால ஆண்டா சொல்ற, மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போல போற்றி யாம் வந்து. ஏழு குண்டலவாரா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. திருப்பதி மலை ஏறும்போது தானா வந்துடுறல வழி தொலைந்து அப்பா, அந்த லைன்ல நிற்கும் பொழுது பெருமாளை எப்படியாவது தரிசனம் கொடுத்துருப்பா. அதுல பெருமாள் மகா கெட்டிக்கார, திருப்பதி அடிச்சுக்கிறது ஆளே கிடையாது. சௌலபியத்துல பாண்டவன் அடிச்சுக்கிறது ஆளே கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு ஒரு 50 தடவையா சொல்ல வச்சுட்டு தான் தரிசனம் கொடுப்பார். அதுல திருப்பதி பெருமாள் மகா மகா கிட்டிகார். அந்த பயத்திலேயே இன்னும் 2 மணி நேரம் ஆகுமா, அந்த கூட்டத்தை பார்த்தாலே ஏறுமாடா வெங்கட்ரமணா இங்கேயே வருதோம்னா பங்குசாமே வருவோம். அவ்வளவு சமத்து நம்ம திருப்பதி பெருமாள் அத்தனை வசதி. அப்ப பகவான் இப்படி எல்லாம் அவளை பண்றான் கிருபையினாலே. அப்ப நாங்க வந்துட்டோம் பா கிருபை பண்ணு அப்படின்னு ஆண்டா. அந்த மாதிரி ஒரு வினயம் வேணும் இல்லையா, அந்த தேஷ்பாண்டைக்கு அந்த வினயம் இல்லை. சுகாராம் கவலையே படல, அழகா மராட்டி அபங்கம் எல்லாம் பாடினார். எல்லாருக்கும் எல்லா சுத்தம் கிடைக்கும், விட்டல் நாமத்தை சொன்னா எல்லாமே நடக்கும். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாமே கிடைக்கும். பகவன் நாம சங்கீர்த்தனத்தினாலே அபங்கம் எல்லாம் பாடினார். உடனே அபங்கம் பாடினார். அப்பதான் ஒருத்தர் வந்து துக்காராம நமஸ்காரம் பண்ணார். சேவிச்சுட்டு அழகா ஒரு தேங்காய் கொடுத்தார். துக்காராம் என்ன பண்ணார், தான் பாடின அபங்கம் அதை எழுதினார். அதை எழுதிட்டு அந்த அபங்கத்தையும் இந்த தேங்காவையும் இந்த தேஷ்பாண்டே கிட்ட கொடுத்தார். நல்லபடியா எடுத்துட்டு போங்க, நீங்க கிளம்பலாம்ட்டார். துக்காராம் இவரை சேவிக்கிறார். துக்காராம் எப்பொழுதும் எல்லாரையுமே பெரியவாளா பாக்குற ஒரு மனோபாவம் உடையவர். அது தேஷ்பாண்ட பிராமணர் அப்படின்ன உடனே துக்காராம் ஆச்சரியமா அவரை சேவிச்சுட்டு இது கொடுத்துட்டார். தேஷ்பாண்டே வாங்கிண்டா பார்த்தா, இதை வச்சு நான் என்ன பண்றது, நான் புராணங்கள்லாம் வாசிக்கிறதுக்கான அந்த ஞானம் வேணும்னு கேட்டேன், நல்ல சொத்தெல்லாம் வேணும்னு கேட்டேன். இவரடானா சாதாரண மராத்தி பாஷையில ஏதோ ஒரு 4 கவிதையை விட்டல் விட்டல் பாடினார். உடனே ஒரு தேங்காவை கொடுக்கிறார். நான் தேங்காய் முடி பாகவதரா அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் வந்துட்டு தொட்டுட்டு வச்சுட்டு போயிட்டார். துக்காராம் பார்த்தா ரொம்ப வருத்தப்பட்டார். உடனே இங்கேயே சம் ஞானேஸ்வரிட்ட புலம்பினார். நீங்க பாட்டு ஒரு ஆள் அனுப்பினார், நீங்க பாட்டு தோன்றதை கொடுங்க நான் கொடுத்தேன், அந்த ஆள் வாங்கிக்கிறேன், என் மேல குத்தம் இருந்தா மன்னிச்சிருங்கன்னு ஞானேஸ்வரர் கிட்ட துக்காராம் மன்னிப்பு கேட்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய மனத்திற்கு பாருங்க, நானே தான் ஆயிடுக்க. அப்ப அதுக்குள்ள இன்னொருத்தர் பிராமணர் வந்தார். அந்த பிராமணர் ஒரு சமையல்காரர், அவருக்கு பெருசா அந்த ஞானம் வைராக்கியம் படிப்பு ஒண்ணுமே கிடையாது. சத்ரபதி சிவாஜிக்கு புராணங்கள்லாம் வாசிச்சு கதை சொல்லக்கூடிய பௌராணிக பௌராணிகர்னு எங்களை மாதிரி பகவத் விஷயம் சொல்ல புராணங்களை சொல்றவா பௌராணிகர்னு சொல்லுவோம். பாகவதத்துல கூட சூத பௌராணிகர் அப்படின்னு ஒருத்தர் வருவார். அவர் தான் எல்லாருக்கும் இந்த பாகவத கதையை சொல்லுவார். அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட சமையல் வேலை பண்ணிட்டு இருந்த ஒரு பிராமணர் கொண்டோபா அப்படின்னு அவருக்கு பெயர். முன்னாடி அந்த பிராமண பேர் தேஷ்பாண்டே, இவர் ரெண்டாவதா வந்த சமையல்கார பிராமணர் பேர் கொண்டோபா அப்படின்ட்டு. அவருக்கு ரொம்ப நாள் ஆசை சன் துக்காராம வந்து சேவிக்கணும் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கார். அன்னிலேந்து ஒரு ஆசை, ஒரே ஒரு தடவையாவது துக்காராம் மகராஜ பார்த்து சேவிச்சிடணும், அவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டார்னா ஜென்மா உருட்டுடும். வேற ஒண்ணுமே அவருக்கு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது. எப்படியும் சமையல் இருக்கு, அழகா அப்படி காலத்தை ஓடிட்டு போயிடலாம். அவர் ரொம்ப வாழ்க்கை ரொம்ப சாதாரணமா வச்சிருந்திருக்கார். பக்தியில நல்ல இடம் அடையணும், நமக்கு எப்படி சமையல் உப்பு புளி மிளகாம் ஓடிட்டு இருக்கும். பெருசா பாகவதம் ராமாயணம் படிச்சு அதுலேருந்து ஞானத்தை சீகரிக்கக்கூடிய புத்தி இல்லை. அதனால நம்ம சன் துக்காராம சேவிச்சுட்டோம்னா நமக்கு அந்த பக்குவ மந்திரம் சேவிக்க வந்தா. உடனே துக்காராம பார்த்தா துக்காராம அழகா உடனே ஒரு இடத்துல இந்த அபங்கத்தை கொடுத்தார். அவர் வேண்டானால் பாருங்க அந்த அபங்கத்தையும் அந்த தேங்காவையும் அவர்கிட்ட கொடுத்தார். கொண்டாபா கண்கள்ல ஆனந்த பாஷம், ஐயோ எனக்கு இதெல்லாம் கொடுக்க எனக்கு எழுத படிக்க தெரியாது. சுக்காராம் சொன்னா எனக்கு தெரியல, விச்சலன் உத்தரவு உங்ககிட்ட கொடுக்க சொன்னா, நான் கொடுத்துட்டேன், இதை நான் வேற இடத்துல கொடுத்தேன், அவர் வேண்டான்னுட்டா, அப்ப விச்சலன் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். இப்ப நம்மளா இருந்தா அது எப்படி, அவர் வேண்டாம் சொன்ன என்கிட்ட கொடுப்பேடா, நானும் அவ்வளவு இழப்பமா அப்படின்னு சண்டை போடும். குரு கொடுத்தார் அப்படின்னா ஒரு காரணம் உண்டு. பல பேர் நம்மளே பழமெல்லாம் கொடுப்போம், சில பேர் ரொம்ப புத்திசாலி, எங்களோட நிறைய பேர் உண்டு எங்களுக்கு தெரியும். நம்ம ஏதான பழமெல்லாம் கொடுப்போம், கடைசியில் யாருக்கா வந்தான பழம் இருக்காது, உடனே தன் பழத்தை கொடுக்கும், இந்த அவங்க கொடுக்கும் பெரிய தானமா. ஒவ்வொருத்தருக்கும் பழம் கொடுக்கும் பொழுது அவளுடைய ஆசை என்னையோ அவளுடைய குற்றம் குறைகள் என்னவோ அதை சரி பண்றதுக்காக தியானம் பண்ணி நாம ஜபம் பண்ணி கொடுக்கிற ஞான பழம் அப்பதான் அவங்களுக்கு புரியும். பெரிய தான தர்ம கொடை வல்லது மாதிரி கொடுங்க பரவாயில்ல. நான் பல பேர்கிட்ட சொன்னேன், இல்ல வேற கொண்டு வாங்கோ, இல்ல பரவாயில்ல இதை கொடுங்கோ, சில பேர் நான் வாங்கி கொடுத்துரு, அவ்வளவுதான் நான் என்ன பண்ண முடியும், எந்த பிண்டியும் சூசகமா சொன்னா புரிஞ்சுக்கணும். அதனால ஒரு ஆச்சாரியன் ஒரு குரு கொடுக்கிறார் அப்படின்னா ஜாகிரதையா வாங்கி ஸ்வீகரிக்கணும். அதனாலதான் வடுக நம்பியில ராமானுஜர் கொடுத்தா உடனே ஸ்வீகரிச்சிருவார். அது மாதிரி எல்லாரும் கொடுத்தாலும் வாங்கிருக்கணும், ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். நிறைய பேர் மந்திரிச்சன்னா கொடுத்துருவோம், அதுவும் உண்டு. ஆச்சாரி புருஷா பாகவதா கொடுக்கறத வாங்கி அப்பயே சாப்பிடலாம். கண்ட இடத்துல கண்டதை வாங்கி சாப்பிட்டோம்னா வம்புதான். ஜாகிரத ஜாகிரத பாகவதா பகவத் பக்தர்கள் பெரிய ஆச்சாரிய புருஷா அவெல்லாம் கொடுத்தா வாங்கி அழகா சீகரிக்கணும், வீட்டு குடும்பத்தோட சீகரிக்கலாம். அதை வாங்கி இன்னொருத்தர் கொடுக்கறது அந்த அந்த பெரிய அந்த கர்ம விஷயமா தியானம் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியத்தை இழந்துடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். ஆச்சரியம் கொடுத்துட்டார் கொண்டோபா, ரொம்ப சந்தோஷம், எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்காள், எனக்கு இது போதும், என் ஆயுசுக்கு சொத்து கிடைச்சுடுத்து, ஏன்னா சுக்காராமுடைய அபங்கம் கிடைச்சுடுத்து, இனிமே புராண இதிகாசம் எதுவுமே தெரியவேனா அதை எடுத்துட்டா சந்தோஷமா எடுத்துன்னு ஓடுற போகும்போது அவருக்கு என்ன எடுத்து தானாகவே அழகா ராமாயண ஸ்லோகம் பாகவத ஸ்லோகம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாக்கா வந்தே வால்மீகி கோகிலம் ஆதிகவயே முஹ்யந்தி யத்சூரேஹ அப்படின்னு ராமாயண ஸ்லோகம் பாகவத ஸ்லோகம் எல்லாம் வந்துடுத்து. நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே அப்படின்னு அதெல்லாம் வந்துடுத்து. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தநாயக நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம. காத்யாயணி மகாமாயே மகாயோகி நதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிமே குருதே நம. பாஹி பாஹி மகாயோகி தேவதேவ ஜகத்பதே நான்யம் தத் அபயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம். ஏழரில் ஒரு நாலு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். அப்ப வந்துடுத்ததல்ல அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன பாகவதமா ராமாயணமா ஒண்ணுமே அவருக்கு தெரியல. அவர் பாட்டுக்கு போறா சொல்லி சொல்லி அவருக்கு என்ன நேரத்தில் வந்துட்டே இருக்கு. இந்த துக்காரம் அபங்கம் தொட்டார் பாருங்க அப்போதுலேருந்து இந்த நம்பிக்கை அழகா போறார். வரவையில் பதிக்கிற மாதிரி இருந்தே சரி, துக்காரம் தேங்காய் கொடுத்துருக்காரு, உடச்சி சாப்பிடுவோம் பெரிய பாக்யம் அப்படின்னு சொல்லி தேங்காய் உடைக்கிற உடச்சா உள்ளுக்குள்ளேந்து நவரத்னங்கள் கொட்டது. உள்ளுக்குள்ள தேங்காய் பருப்பு தானே இருக்கு, இனிமேல் தேங்காய் உடைக்கும் போது ஜாகிரதையா உடைங்க. ஒண்ணு துக்காராம நினைச்சுன்னு உடைங்க, உடச்சா உள்ளேந்து நவரத்னங்கள் முத்துமணி வைரம் எல்லாம் கொட்டுறது, அவருக்கு தூக்கி வாரி போடுறது. என்னடா விஷயம் அப்படின்னா, ஆலந்தியில ஞானேஸ்வரத்துல ஒரு பெரிய வியாபாரி பிரார்த்திச்சிருந்தார், இந்த வியாபாரம் நல்லபடியா முடிஞ்சு இவ்வளவு லாபம் வந்தா உங்களுக்கு ஒரு லட்சக்கணக்கான ஆபரணங்கள் பண்ணி போடுறேன்னு வேண்டிட்டார். ஞானேஸ்வரர் சும்மா இல்லாம ஆசை என்ன பண்ண போறேன், இதை கொண்டு போய் துக்காராம் கிட்ட குடுத்துட்டார். அவர் பார்த்தாரு துக்காராம் ஏற்கனவே கொஞ்சம் பித்து, கடன் பத்திரத்தெல்லாம் தூக்கி போடுறவர், விலையே கிடையாது இருக்கு எதை பத்தியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நேரடியா கொடுக்காம ஒரு தேங்காய் எடுத்து உடச்சி அதற்கு பருப்பெல்லாம் சுரண்டிட்டு உள்ளுக்குள்ள முழுக்க நவரத்னங்களை வச்சு ருப்பி அதை அழகா ஒட்டி அது குடிமி எல்லாம் ஒட்டி கொண்டு கொடுத்துட்டார். துக்காராம் கிட்ட தெரியாது முன்னாடி அந்த பிராமணர் நிறைய சொத்து வேணும்னு கேட்டார். அதான் இதுக்குதான் உங்களுக்கு கடைசியில யாருக்கும் கொடுக்காதீங்கோ, தஸ்மாத் ஜாக்ரத ஜாக்ரத, இனிமேல் கொடுப்பேன், இனிமேல் வாங்குறதோட இருக்கும். அந்த தான தர்ம கொடைவள்ளல் விஷயம் எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க, குரு கொடுக்கிற பிரசாதத்துல மட்டும் அந்த வம்பு மட்டும் வச்சுக்காதீங்க. எவ்வளவு நாள் கொடுத்துட்டு சரி பரவாயில்ல இனிமேல் வாங்கிக்கும் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். போனதெல்லாம் போட்டு இனிமேல் புதுசா கிடைக்கும். அப்ப ஆச்சரியம், அவர் கதறினார் எனக்கு இத்தனையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு. வீட்டுக்கு போறார், ஒரு பாடு கேட்கிறார், சிலிண்டர் போறார், கூப்பிட்டார் அந்த உபன்யாசம் பண்றவர். அவர் தான் எஜமான். ஏய் நீ என்ன சிலிண்டர் இருக்காடா அப்படின்னார். சொன்னார், நான் சுக்காரா மகாராஜ் பார்க்க போனேன், அவர் இந்த காகிதத்தெல்லாம் கொடுத்தார், இது என்ன எழுதிருக்கா தெரியாது, ஆனா இதை சொட்டதுலேருந்து எனக்கு இந்த ஸ்லோகம் எல்லாம் வந்துருக்கு அப்படின்னார். உடனே அந்த உபன்யாசிகள் பார்த்தா ஆச்சரியப்பட்டு போனார். என்ன சோகம் சொல்லிட்டு இருக்க தெரியுமா, நான் தெரியாது சாமி அப்படின்னா. இவ்வளவு நாளா நான் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பாகவதம் ராமாயண ஸ்லோகம். அதுவா அதுவா, ஐயோ இதுதானா பாகவதம், இதுதானா ராமாயணம் அப்படின்னா. என்ன விஷயம் நடந்ததுன்னு அதெல்லாம் சொன்னார். தேங்காய் இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், நீ பாக்கியம் பண்ணியிருக்காய், இனிமேல் இந்த மாதிரி நீ எனக்கு சமையல்காரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சந்தோஷமா சௌக்கியமா ஆறு, சன் துக்காராம் மகாராஜ் நீ பூரண ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும், விட்டல நம்ம கூட இருக்கான்னு சொல்லி அனுப்பிட்டேன். அவரும் சந்தோஷமா வந்து குடும்பத்தை சொல்லி சொல்லி, அதுதான் நான் பாரு சமையல்கார பிராமணனா இருந்தேன், எனக்கு இப்படிலாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு. தேஷ்பாண்டே திரும்பி போனார், அந்த முதல்ல வேண்டான்னு சொன்னாரு. ஆலந்திக்கு போனார், ஆலந்தியை திரும்பி உக்கிரமான தபஸ் இருந்தார். ஞானேஸ்வரர் சொன்னார், நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லை, நீ அகம்பாவத்தினாலே அழந்தா, இல்லை என் குற்றம் எதுவுமே இல்லை, முதல்ல கிளம்புற வெய்ய பாருன்னு. புலம்பிண்டே நேர பன்றியபுரம் போனார். பாண்டரங்கன் சொன்னான், நான் ஒழுங்கா உன் ஆலந்திக்கு அனுப்பினேன், நீ உன் சிமிரில் ஆடினா ஏன் தப்பு இல்லை, போ உனக்கு அவ்வளவுதான் விதிக்கப்பட்டிருக்கு போ. ஏன்னா இந்த பாகவதா இடத்துல நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது பூரணமான பலன் தராது, அது ஒண்ணு ஒன்று மிஸ்யா. இந்த கொண்டோபா அழகா அதெல்லாம் பண்ணி பெரிய ஆளாயிட்டார். அப்ப அவருடைய எஜமானன் இருந்தாருந்தே சுக்காராமுடைய அந்த கொடுத்து அனுகிரகம் பண்ணாரு அவருடைய எஜமானன். சத்ரபதி சிவாஜிக்கு புராணம் வாசிக்கிறான்னு சொன்னியா, அவர் இந்த விஷயத்தை சத்ரபதி சிவாஜி கிட்ட போய் சொன்னார். இந்த மாதிரி துக்காராம் ஒரு தடுக்கார் தேகுல அப்படின்னா சொன்னவனே சத்ரபதி சிவாஜி. ஜெய் போலோ சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு ஜெய். ஆச்சரியமான ஒரு ராஜா. இன்னைக்கெல்லாம் இந்து அப்படி தைரியமா நிக்கிறோம்னா அந்த காலத்திலே இந்துன்னு நின்ற ஒரு ராஜன் ஸ்வயம் சிவபெருமானுடைய அவதாரம் சத்ரபதி சிவாஜி. சிவஜி அப்படிங்கிறவங்களாம் சத்ரபதி, சத்திரியர்களுடைய பதி, அதனால சத்ரபதி. எப்படி ராமானுஜர் யதிராஜர்னு சொல்றான் இல்லையா, யதினா சன்னியாசி, சன்னியாசிகளுக்கெல்லாம் ராஜன், அதனால யதிராஜன் பேர். அந்த மாதிரி சத்திரியர்களுக்கெல்லாம் ராஜன் சத்ரபதி சிவாஜி மகாராஜ். அவர் தான் சத்ரபதி, எத்தனை பேர் சத்திரியா இருந்தாலும் இவர் தான் பெரிய சத்திரியன். சத்ரபதி சிவாஜி ரொம்ப நாள் ஆசை போய் சன் துக்கார மகாராஜ பார்க்கணும், அவரோட ஆசீர்வாதம் வாங்க. ஏன்னா ஏற்கனவே சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யன் சத்ரபதி சிவாஜி. அழகா நினைச்சுட்டு இருக்கா, ஆனா அரசியல் வேலைகள்லாம் இருக்கிறதுனால அவனால எங்கேயும் போக முடியல. சரியான மனசுக்குள்ள சந்துக்காராம ஒரு நாளாவது சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு காத்துட்டு கிடக்கிறான். அப்ப சந்துக்காராமுடைய பெருமை பல கிராமங்கள்ல பரவரது. அப்ப அவருடைய கிராமத்து பக்கத்துல தள்ளி லோஹா காவ் அப்படின்னு, லோஹா காவ்னா கிராமம், லோஹா காவ் அப்படின்னு ஒரு கிராமம். இன்னைக்கு அதெல்லாம் பூனா பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் தான். அந்த கிராமத்துக்கு நிறைய பேர் வந்து எங்க வாங்கும் அங்க வாங்கும் பஜனை பண்ண வாங்கும்னு கூப்பிடா. சந்துக்காரன் எல்லா இடங்கள்லயும் போய் அழகா பஜனை விட்டுல நாமஜவன்லாம் சொல்றார். அப்ப அந்த கிராமத்துல ஒரு விதவை ஸ்திரீ இருந்தா, அவளுக்கு யாரும் கிடையாது, ஏதோ ஒரு சின்ன வீடு இருக்கு, அழகாக இருந்துட்டு ஏதோ சாப்பிட்டு வேலை பண்ணிட்டு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கா. அப்ப ஒரு நாள் சந்துக்காராமுடைய பஜனைக்கு வந்தா, சந்துக்காராமுடைய பஜனையெல்லாம் கேட்டா ஆச்சரியமா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரி பண்டரிநாதா பாண்டுரங்கா பசனையெல்லாம் பாடினார். அழகா சந்துக்காரன் சொன்னார், நாமஜபம் பண்ணுங்கோ. பகவான் பக்தாளிடத்துல ரொம்ப சௌலபியமா இருக்கான், உங்க வீட்டுக்கெல்லாம் வந்து சாப்பிடுவான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்ப அந்த விஜய ஸ்திரீக்கு ஆசை வந்தது. ஒரு நாள் சந்துக்காராம் அவளுடைய பக்தாள் எல்லாம் கூப்பிட்டு ஆத்துல சாப்பாடு போடணும்னு ஒரு ஆசை. சாதாரண ஒரு நிலைமையிலதான் இருக்கா, பயந்து போய் சந்துக்காராம் இடத்துல கேட்டா, இந்த மாதிரி எங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு ஒரு நாள் நீங்க வருவேளா, உங்களுக்கு சாப்பாடு போடணும்னு எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. பெருசா பல விதமான பதார்த்தங்கள்லாம் பண்ண முடியாது, ஆசையோட பண்ணுவேன். நீங்க வந்து என்னோட குடிசையில இருந்து ஆகாரம் எடுத்துட்டீர்கள் அப்படின்னா எனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னா சொன்னான். சந்துக்காராசன் அதுக்கு என்னமா கட்டாயம் வரேன்னு அப்படின்னா அழகா உடனே ஜோர ஓடி 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 எல்லா ஏற்பாடும் பண்றவங்க அவ்வளவு சந்தோஷம். விட்டலன் யார் வீட்டுல போய் சாப்பிடறானோ அவர் எங்க வீட்டுல வந்து சாப்பிடுறான் அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தோஷம், நியாயமான தானே சந்தோஷம் தானே. அழகா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவ வீடு கொஞ்சம் பாழடைஞ்ச வீடு. என்னைக்கு வா சாப்பிட வரப்படுற சமையல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, திடீர்னு பார்த்தா அந்த வீட்டோட சுவர் வந்துருந்தா அப்படி சரிய ஆரம்பிச்சது. இவளுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு, என்னடா அது போயும் போயும் இந்த செவர் விழுந்துடும் போல இருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா. ஓடி வந்து சந்துக்காராம் இடத்துல சொல்றா, சுவாமி எனக்கு என்ன அபசாரம் பண்ணேன்னு தெரியல, இந்த மாதிரி எங்க வீட்டு செவர் எப்ப வேணா அவ்வளவு நிலைமையில இருக்கு, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு சுக்காரம் அதுக்குள்ள வாரத்துக்கு வந்துட்டு இருக்கா, வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. உடனே கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு அழகா அந்த சிவத்து கிட்ட போய் சொன்னார், அப்படியே நில்லு கொஞ்ச நேரம், அவசரமே கிடையாது, இப்ப அவசரமா வீட்டு உனக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல, இரு நான் பஜனை சத்தங்கம் எல்லாம் பண்ண போறேன் அப்படின்ட்டு சிவர் அப்படின்னு இருந்தது. நிக்குமாண்ணா இந்த பைசா நகரத்து சாய் கோபுரம் உனக்கு உலகழிச்சு ஒன்னு உளறிட்டு இருக்கா பாருங்க, அது பாவம், அது வந்து உலக அதிசயமே கிடையாது, கட்டடக்கலையுடைய கேவலம் அது. ஏன்னா அந்த மண்ணை ஒழுங்கா மதிப்பிடாம, அந்த மண்ணை ஒழுங்கா வச்சா நிக்குமான்னு தெரியாம, அஸ்திவாரம் ஒழுங்கா போடாம கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சு போயிடுச்சு. இது சாய்வாவே கட்டினது இல்ல, நேர கட்டினது சாஞ்சு போயிடுச்சு. உலக அதிசயம் எதுன்னா நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் இன்னி வரைக்கும் சாயாம நிக்கிறது பாருங்க, அசாத்தியமா. என்ன கட்டடக்கலை, வாழ்வாத்தகிரி கோவில் எடுத்துக்கோங்க, நவதிருப்பதி வெள்ளா கோவில் எடுத்துக்கோங்க, இந்த திருக்குறுங்குடியில மலைமேல் நம்பின்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த மலைக்கு இப்ப போகிறதுக்கே நமக்கு இடுப்பு கை காலெல்லாம் தனித்தனியா போய் அங்க போய் பொறுக்கி எடுத்துக்க வேண்டியிருக்கு. அந்த காலத்துல எப்படி போனான்னு தெரியல, எதை எடுத்துன்னு போய் கட்டினான்னு தெரியல அந்த பெருமாள். இவர் ஒரு கதை அப்படின்னா, திருப்பதி ஏழு மலையை கடந்து போய் நமக்கு ஏழு மலை ஏறி போய் ஒரு நாலு மணி நேரம் ஏறி போய் பாக்குறதுக்குள்ள இந்த பாடு. அந்த காலத்துல எப்படி போனா இவ்வளவு அழகா ஒரு கோவிலை கட்டி அங்க ஒரு சின்ன ஊரை ஏற்படுத்தி திருமலையில எல்லாம் அதிசயங்கள்லயும் பெரிய அதிசயம். இவாள்லாம் கூட தள்ளுங்க, இந்த பத்ரிகாசிரமம்னு ஒண்ணு இருக்கு, இந்த பனிக்கு நடுவுல போகிறதுக்கே முதல்ல மனசை நல்லா தைரியப்படுது, பத்ரிகாசிரமம் போறேன், குளிரும் 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 குள்ள குளிர குடைஞ்சு நீராடிந்துதான் போகணும். பழைய பல்லெல்லாம் அடி கட்டிட்டு இருக்கும், அதுல போய் எங்கதான் அந்த சுவாமியை வச்சாலும் எப்படிதான் பூஜை பண்றாளோ, ஆறு மாசமா அப்பயே அந்த ஆறு மாசமா கோவில் திறந்துருக்கும், அக்ஷய திருதியில இருந்து இப்படியே திறந்து இப்படி இருக்கும். அதெல்லாம் எங்க நடக்கிறது, எப்படி நடக்கிறது, நமக்கு அதிசயங்கள். நம்ம பெரியவாளை போல லோகத்தை இவ்வளவு அழகா எந்த ஒரு விஷயத்திலையுமே தவறே பண்ணாத ஒரு கூட்டம் நம்முடைய மூதாதையர், தவறே பண்ணல, கட்டடக்கலையா இருக்கட்டும். ஸ்ரீரங்கம் காவேரி ஆற்றுடைய ரெண்டு பக்கம் நடுவுல மாட்டின் இருக்க ஒரு சின்ன தீவு, அந்த தீவுல இவ்வளவு அழக இவ்வளோ பெரிய கோவில் கட்டியிருக்கா. எத்தனை விஷயங்கள், வைத்தீஸ்வரன் கோவில் மலைச்சு போய் பார்க்கலாம், இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம். காஞ்சிபுரத்துல விஷ்ணு காஞ்சி சிவ காஞ்சி, இன்னி வரைக்கும் எந்த கோவில பார்த்தோம் எந்த கோவில பார்க்கலாம் நமக்கே தெரியாது, அவ்வளோ கோவில் இருக்கு. கும்பகோணத்துல இருக்க கோவில்களை டெய்லி ஒரு கோவில் இப்படி பார்த்தா கூட குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது ஆகும். தெருவுக்கு தெரு கோவில், அத்தனை கோவில், அத்தனை கட்டட சிற்பங்கள். நம்ம கிருஷ்ணாபுரம் விட்டலாபுரம் எதை சொல்றது எதை விடுறதுன்னா, திருச்செந்தூர் சமுதிரத்து பக்கத்துல எவ்வளவு தைரியமா ஒரு கோவில கட்டியிருக்கா, சமுதிரத்து பக்கத்துல சுனாமிலாம் வரும் தெரியாம இருக்குமா நம்ம பெரியவாளுக்கு. துவாரகைதான் முதல் தடவை சுனாமில மூழ்கின இடமே நன்னா ஞாபகம், சுனாமிலாம் இப்ப சுனாமின்ற பேர் தான் புதுச்சு, ஆழி பேரலைன்னு பேர் இருக்கு, அப்படியே துவம்சம் பண்ணிடும் தனுஷ்கோடி. அந்த காலத்துல சுனாமின் பேர் இல்லை, அவ்வளவுதான், ஆழி பேரலைன்னு பேர் இருக்கு. அவ்வளவு அழகா மூழ்கிடு. ஆனா அந்த தைரியமா வச்சுக்கா செந்தில் ஆண்டவன் கிட்ட ஒண்ணு நெருங்காதுன்னு அந்த சக்தி இருக்கிறதுனாலதான் தேமேன்னு இருக்கு. சுனாமி வந்த போது நம்முடைய சனாதனமான தர்மத்தினுடைய கோவில்கள் எதுக்கும் ஒரு பாதிப்பும் வரல. இது சத்தியம், நீங்க வேணா அதே புரட்டி பாருங்க. அதுக்கு மேல நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அத்தனை வசத்தி நம்முடைய தர்மம், அத்தனை ஆச்சரியமானவர், அத்தனை விசேஷமானவர். சுகாராம் சொல்லிட்டா அவர் விஷல பஜனை பண்ணவன அப்படியே நிக்கிறது அந்த சாஞ்ச செவரு அப்படி நிக்கிறது. சுகாராம் அழகா எல்லார்கிட்டையும் சொன்னார், எல்லாரும் பஜனை எல்லாம் முடிச்சா எல்லாரும் சாப்பிட்டார்கள். சந்துக்காராம் சொன்ன, அம்மா நீங்களும் பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டுடுங்கோ அப்படின்னு. அழகா சாப்பிட்டா உங்ககிட்ட என்ன இருக்கோ எடுத்து வெளில வந்துருங்கன்னு. வெள்ள வந்தா சரி இனிமேல் நீ மோட்சம் அடையலாம். செவரு துப்புன்னு செவரு வரைக்கும் மோட்சம் கொடுத்த உத்தமர் சந்துக்காராம். உடனே இப்ப கைகூப்பி நின்னா சந்துக்காராம் கேட்டா, என்னம்மா இப்படி இருக்க போறீர்கள் அப்படின்னா சொன்னா, இது வரைக்கும் அந்த வீட்டுலதான் அருமே சுவாமி, எனக்கு வேற குழப்பு கிடையாது, வேற போக்கிடம் கிடையாது அப்படின்னா. கிராமத்து ஜனங்கள் எல்லாரும் சுக்காராம் பார்த்து கொண்டாடினார்கள். எல்லாருக்குமே சுக்காராம் இருக்க ரொம்ப பிரீத்தி உண்டு சந்துக்காராம் மகராஜ் இருக்க. இப்ப சந்துக்கார மகாராஜ் சொன்னார், இவ்வளவு உத்தமமான ஒரு ஸ்திரீ உங்களை கிராமத்தில் இருக்கிறதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும், அவளுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு கட்டித்தரலாகாதா அப்படின்னா. உடனே எல்லாரும் வீழ்ந்தடிச்சு வந்து அவளுக்கு ஒரு புதுசா ஒரு வீடு அந்த இடத்துல கட்டி கொடுத்தார். மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதம் வீண் போகவே போகாது. விட்டல 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 விட்டல. இப்ப லோஹா காவ் அந்த கிராமத்துல இருக்க எல்லாருக்குமே சந்துக்காராமிடத்துல மரியாதை அபிமானம் எல்லாம் அப்ப. ஒரு பிராமணர் ரொம்ப கஷ்டப்படுறவர், ஒரு சந்தர்ப்பத்துல சந்துக்காராம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் எல்லாம் வச்சிருக்கேன், குடும்பம் நடத்துறதே கஷ்டமா இருக்கு, எப்படி கல்யாணம் பண்ண போறேன்னு தெரியல, நீங்க ஏதான ஒத்தாசை பண்ணணும் அப்படின்னா. சந்துக்காராம் சொன்னார், கிராமத்துக்கு எல்லாரும் யாருக்கு என்ன முடியுமோ குடும்பம்லாம் சொன்னார், எல்லாரும் கொடுத்தானா அதெல்லாம் பத்திர மாதிரி இல்லை. சந்துக்காராம் சொன்னா, எல்லார்கிட்டையும் போய் கேளுங்க, கிராமத்துல ஒரு வீடு கூட விடாம கேளுங்க அப்படிங்க. அப்ப அந்த கிராமத்திலேயே ஆச்சரியமா சிவ்ஜி அப்படின்னு ஒரு கர்மா, இந்த இரும்பு பற்றை எல்லாம் வச்சிருப்பா இல்லையா கர்மான்னு சொல்லி, அது அந்த செப்பு பாத்திரம் எல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கர்மா, அவனிடத்துல போய் கேட்க சொன்னார். அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவனுக்கு இதெல்லாம் பெரிய நம்பிக்கை கிடையாது. ஒரு போய் கேட்டவன, இந்த துக்காராம் சொன்னார்லாம் என்கிட்ட வராதிங்க, தெரிஞ்சுதா ஏதோ நீங்க பிராமணர் கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னி அதனால தரேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு செப்பு காசு அப்படி தூக்கி போட்டான். அவர் எடுத்திருந்தார், அழகா வந்தார், கிராமத்தை எல்லாரும் என்னென்ன கொடுத்தான்னு காமிச்சார், எல்லாம் காமிச்சார், எல்லாம் பத்தாது சுவாமி அப்படின்னு. சன் துக்காராம் கேட்டா, அந்த சிவஜி கருமான் என்ன கொடுத்தான் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த போயும் போய் இந்த ரெண்டு இந்த துண்டி காலம் அந்த காலத்துல சொல்லுவார், செப்பு காசை கொடுத்தாங்க. அப்படியா, அவ்வளவு கொடுத்துட்டானா குடும்பம் அப்படின்னு. வாங்கிட்டா எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறேன், செப்பு காசுக்கு ஒரு விலை கிடையாது, போய் வாங்கி என்ன பண்ண போறாரு. சுக்கானா பார்த்தா கல்லெல்லாம் சொல்ல அப்படின்னு பாகவத ஆளுக்கல வினோதமான ஒரு பழக்கம் இருக்கும். அன்னைக்கு கையில ஒரு சும்மா ஒரு கூழாங்க வச்சு இப்படி சொல்லிட்டு இருக்காரு, விட்டல 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 கல்ல சொல்லிட்டே இருந்தார். இவர் அந்த செப்பு காசு கொடுத்தோட வாங்கிண்டா, உடனே செப்பு காசு மேல வச்சுட்டு கூழாங்கல வச்சுட்டு, விட்டல 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 தேச்ச உடனே தங்க நாணயமா ஆயிடுச்சு. அதுக்காக நீங்க உடனே ஒரு கூழாங்கல இருக்கு விட்டலான்னு சொல்லி அப்படிலாம் தேய்ச்சி பாக்கிறேன். சரியா, அப்படிலாம் தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை, விட்டலானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். எல்லாரும் அசந்து போயிட்டா பிரமிச்சு போயிட்டா ரெண்டு செப்பு காசு தங்க நாணயம் ஆயிடுச்சு. சுகாராம் அதை கொடுத்தா பிராமண கண்கள்ல கண்ணீர் வழிது, சுவாமி இதுவும் போதாது, ஒண்ணு கல்யாணம் எல்லாம் வச்சிருக்கேன். சந்துக்கார மகராஜ் கேட்டார், சரி உங்ககிட்ட வேறதானும் செப்பு விஷயம் இருந்தா கொடுங்கோ அப்படின்னு. அப்ப ஒரு டெய்லி பூஜை பண்றவங்க பஞ்சபாத்திரம் சாம்பாலம் இதெல்லாம் வச்சிருக்காரு, அதெல்லாம் கொடுத்தாரு. அவெல்லாம் தங்கமா வாழ்ந்து ஜனங்கள்லாம் வாடி குழந்தையே பாக்குறோம். ஐயோ தங்கமா, இன்னைக்கு எல்லாம் தங்கம் வைக்கிற வேலைக்கு இந்த மாதிரி கூழாங்கல் கிடைச்சா நல்லா தானே இருக்கும். ஆச்சரியமா எல்லாம் தங்கமா எடுத்து அந்த பிராமணர் சுகாராம மகாராஜ் காலில் விழுந்தார். பிரபு குடும்பத்துடைய வறுமையை போக்கிட்டு பரம சந்தோஷம் அப்படின்னா உடனே ஆச்சிரமன் நிம்மதியா போயிட்டு வாங்குவோன்னு எல்லாரும் பாருங்க. சுகாராம் கையில அந்த கூழாங்கல் இருந்துட்டே இருக்கு. எல்லாருக்கும் ஆசை அந்த கூடாங்கல் நமக்கு கிடைச்சா தேவையுடைய ஸ்பர்ஷ வேதிக்கல் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதை தொட்டு இப்படி தடவினா தொட்டாலும் தங்கமாவாரு. இன்னைக்கும் அந்த கல்லெல்லாம் உண்டு. எங்கெல்லாம் தேடாதீங்களோ தேடினாலாம் கிடைக்காது. ஏன்னா சன் துக்காராமே நாமதேவரா இருக்கும்போது அந்த மாதிரி கல்லெல்லாம் கொண்டு போய் சந்திரபாகால போட்டிருக்கா நாமதேவர் சரித்திரம் சொல்லியிருக்கோம். எல்லாரும் பார்த்துருக்கா சன் துக்காராம் பார்த்தாரு. யாருக்கும் விட்டலன் நாம பெருசா தெரியல, இந்த கூழாங்கல்லுடைய பலம் பெருசா தெரிஞ்சு போயிடுது. அவர் என்ன அவர் விட்டலன் நாமத்தானதான் ஆயிருக்கு. ஆனா லோகம் என்ன நினைச்சுன்னு இந்த கூழாங்கல்லுக்கு ஒரு பலம் இருக்கு, அதனாலே அது தங்கமா மாறிடுது அப்படின்னு நினைச்சுட்டா. துக்காராம் பார்த்தா தலையை சுற்றி எங்க பக்கத்துக்கு பாழும் கிடந்து கொண்டு போட்டு எல்லாரும் அசுச்சோ 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 அப்படின்னு நிறைய பேர் குதிக்க பார்த்தா. துக்காராம் சொன்னார், பாழும் கிடந்தவை நீயா விழாத, அந்த கூழாங்கல் அப்படிலாம் பர்த்தவேதி கல் கிடையாது. அதவத வசத்தி பகவன் நாம சங்கீர்த்தன் நன்னா ஞாபகம். இந்த மந்திர தந்திர வித்த நான் எப்பயும் சொல்றேன், இந்த நவரத்ன மோதிரம் இதெல்லாம் காப்பாற்றும். நம்பி நேரத்தையும் பணத்தையும் வீணடிச்சுக்காதுங்க. ஆனா அது என்னமோ என்னவானா நாங்க சொல்லட்டோம். இந்த குரு பயிற்சி பார்க்கலன்னா, சனி பயிற்சி பார்க்கலன்னா, டெய்லி ராசி பலன் கேட்கலன்னா நிறைய பேருக்கு பொழுதே விடிய மாட்டேங்குது. இது இன்னும் ஒருபடி மேல போய் சில பேர் என் ராசி என்னன்னு கேட்டு எனக்கு படிச்சுட்டு என்கிட்டயே சொல்லுவா, அதை விட கஷ்டம் எனக்கு. நான் நினைச்சு பரவாயில்ல, அசாத்தியமான தைரியம் தான். இத்தனை சொன்ன பிறகு கூட நமக்கு இதெல்லாம் ஆகாதுன்னு தெரிஞ்சும் கூட அன்னைக்கு வசமா ஒருத்தர் கிட்ட மாட்டிட்டார். இந்த சனி பெயர்ச்சும் போது காதால போன் பண்ணி உங்களுக்கு இப்படிலாம் அறிவு குறிஞ்சி உங்க ராசிக்கு ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். என்னோட ராசிக்கு என்ன உண்டோ ராசி என்னன்னு தேடாது, எனக்கு ஒரே ராசி தான் கிருஷ்ண ராசி மட்டும்தான், வேற எதுவுமே நமக்கு ராசியே ஆகாது. நமக்கு என்னைக்குமே பகவான் மட்டும்தான் ராசி. நமக்கு கன்னி ராசியும் கிடையாது, தங்க ராசியும் கிடையாது, கிருஷ்ண ராசி மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கிளாஸா உட்காந்துருக்கு. எல்லாம் சொன்னா கடைசி ரொம்ப பொறுத்துப்போய் நான் சொன்னேன், ரொம்ப ஜாக்கிரதை என்கிட்ட, என்கிட்ட கிருஷ்ண ராசி இருக்கு, நீங்க சொன்னதெல்லாம் உங்க பக்கம் திரும்பிட போறது. இந்த போனை வச்சுட்டாரு, அதோட போன் பண்றதே வச்சுட்டாரு. காலங்காத்தால என்ன பிடிச்சு கூப்பிடு, எனக்கு தேவையா இருக்கு, தான் பாட்டுக்கு இருக்க வேண்டியதுதானே. பக்தி வசக்தி பகவான காட்டிலும் நவகிரகங்களோ ராசிகளோ நிச்சயமா ஒன்னும் பண்ணிட முடியாதுன்ற தீர்மானமான அபிப்பிராயம், சந்தேகமே வேண்டாம். திருக்கட்சி நந்திகள் எல்லாம் வரதராஜன் அவ்வளவு அழகா காப்பாத்துக்கு. அதனாலதான் பெருமாள் கோவில்ல எங்கேயுமே நவகிரகங்கள் கிடையாது. நல்லா கவனிச்சு பார்த்தேன்னா தெரியும், பகவானுடைய காருண்யம் வசத்தி சரணாகதி வசத்தி. பகவான் பகவத்கீதையில எங்கேயும் போய் நவகிரகங்களை போய் தொழுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா ஒரு இடத்த கூட பகவான் சொல்லல. பாகவதையும் அப்படி காண கிடைக்கல, ராமாயணத்தையும் அப்படி காண கிடைக்கிறதே கிடையாது. பக்தி தான் வசத்தி, சரணாகதி வசத்தி, நாம ஜபம் வசத்தி. அதனாலதான் ஆண்டாள் திருப்பாவையில தாயாக சேர்ந்துண்டு நாமஜபம் வசத்தின் என்ன பாசனம் அடுத்து பாசனம், அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போலே வந்து தலை செய்தும் கிங்கினி வாய் செய்த தாமரை பூக்கோலே செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் பாவாய். தேவர்கள்லாம் கூட ஒரு கஷ்டம் வந்துடுத்துனா தேவர்கள் கூட தானே நவகிரகங்கள் இருக்கா. அப்ப இந்திரனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருக்குனா ஜாதகத்தை பார்த்து, அப்பா சந்திரன் நீ அந்த கட்டத்துக்கு போ, சூரியன் இந்த கட்டத்துக்கு வா, குரு இந்த கட்டத்துக்கு வா, நிக்க வச்சுட்டு மாத்திக்க வேண்டியதுதானே. இத்தனைக்கும் அவர் கீழே தானே எல்லாரும் இருக்கா. ஆனா அத்தனை பேரும் சேர்ந்து போய் திருப்பார் கடல்ல ஓடி போய் பிரபோ நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தேன்னு கத்துறான். அப்ப தெரிஞ்சுக்க வேண்டாமா, அவரை போய் பிடிச்சுட்டோம்னா சனீஸ்வரன் நமக்கு சலாம் போட்டுட்டு போயிடுவேன், ரொம்ப இந்த பக்கமே வரமாட்டேன். அப்படியே வந்தாலும் பாகவதா பகவத் பக்தான்னு அனுகிரகம் எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டு போவாரு ஒழிய கஷ்டம் பண்ணவே மாட்டான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு நவகிரகங்களுக்கு ஒன்னும் விரோதம் எல்லாம் கிடையாது. அவளுக்கே நான் சொல்றது சத்தியம், தைரியமா சொல்லிட்டு இருக்கேன். இது காரணம் வந்து சனீஸ்வரன் நம்மளை ஒன்றும் பண்ணவே முடியாது. இந்த ஆள் கிட்ட வம்பே வேண்டாம் ஒதுங்கி தான் நிற்பேன். அப்படியே வந்தாலும் விட்டலா விட்டலா பாண்டிருக்கான் சொல்லிட்டுதான் போவார். வெளியே ராதேஷ்னா சொல்லிட்டு பக்கத்துல வேற ஒன்றும் பண்ண மாட்டேன். அதனால அங்கன்மான்யால தரசெல்லாம் அபிமான பங்கமா வந்து நிக்கிறா. எதுக்குடானா பகவானுடைய ஒரு கிருபா கடாசம் மேலப்பட்டுடாதா அப்படின்னு சந்த் துகாராம் சொல்றார். விக்ரனுடைய ஒரு பார்வை மேலப்பட்டா போதும் எல்லாம் மாறி போயிடும். தனித்தனியா ஒவ்வொரு கிரகத்தையா பிடிச்சு இதை சரி பண்ணு இதை சரி பண்ணு இதை சரி பண்ணுன்னு தனியா அவாவால திருப்தி பண்ண வேண்டாம். விக்ரன் திருப்தி ஆனாம எல்லாருமே திருப்தி ஆயிடுவான். 30 கோடி தேவர்களும் திருப்தி ஆயிடுவான். அதனாலதான் ஆண்டா சொல்றா, கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோ. தாமரை பூ மாதிரி இப்படி என்ன பார்க்க மாட்டியா? சந்திரனும் சூரியனும் போல இருக்கக்கூடிய அந்த கண்கள் எங்கள் மேல பார்த்ததுன்னா எங்கள் மேல் சாபம் எழுந்தேரோ என்பாவா. ஏழு நாட்டு சனியா இருந்தாலும் கிருஷ்ணன் ஒரு பார்வை பார்த்தானா நல்ல கிருபை ஒண்ணுதான் நடக்கும், சந்தேகமே வேண்டாம். அதனால விகலா உன் கிருபை எனக்கு போதும்னு தேனேந்து கடந்து சந்தேகமே வேண்டாம். ஆச்சரியம் அழகா அப்படி சந்துக்காரம் எல்லாம் சொல்றா. இந்த சிவஜி கருமானுக்கு இதெல்லாம் கேட்டவொன்னே பார்த்தான், ஆஹா அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கான். பேசாம இவரை பிடிச்சுட்டா நம்மள லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் போல இருக்கு. அந்த பிராமணர் செட்டில் ஆயிட்டா அப்படின்னு இப்ப எல்லாம் பஜனைக்கு வர ஆரம்பிச்சுட்டான். முதல்ல அப்படி தானா வந்து மாட்டி விட்டான். அழகா பஜனைக்கு எல்லாம் வந்தா நல்ல மாதிரி உட்கார்ந்து இருக்கான். பல சந்தர்ப்பங்கள்ல நிறைய பேருக்கு பெரிய அபிப்பிராயம் இருக்காது. ஆனா ஒரு டெஸ்டுக்காக வந்து உட்காருவா, ஒரு ஆசைக்காக வந்து உட்காரு. ஆனா போக போக என்ன ஆகும்னா அந்த விக்ரமனுடைய நாம பலம் அவர்கள் அப்படியே அவனுக்குள்ள இழுத்துண்டு வந்துடும். உள்ளம் கவர் கழிதான். அழகா அந்த மாதிரி சிவஜி இப்படி எல்லாம் நடந்துட்டு இப்படி தெரியாமலேயே உட்காந்துண்டு ஜெபிச்சுட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா மனசுல இந்த பக்தி வந்துடுச்சு. பாண்டரங்கன் குஷி ஆயிட்டான். நான் டெய்லி வரான், விக்ரமன் தாமத்தெல்லாம் சொல்றான் அப்படின்னு சொல்லி பகவான் உகந்து போய் அவன் மனசுக்குள்ளே நல்ல எண்ணங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு. அதனால சொல்றோம் நாமஜபம் பண்ணுங்கோ. ஆசை இருக்கோ இல்லையோ, சந்தை இருக்கோ இல்லையோ, வினயம் இருக்கோ இல்லையோ, அந்த நாமஜபம் பண்ணிட்டே வந்தேன்னா தானாகவே புத்தியிலையும் மனசுலையும் மாற்றம் உண்டா. அப்ப பூர்வ ஜென்ம கர்ம வினையெல்லாம் மாறும். அவ தானாகவே ஹிருதயத்துக்குள்ள தெய்வ சாநித்தியம் வந்துடும். உள்ளத்துக்குள்ள தெய்வ சாநித்தியம் வந்துடுதுன்னா அழகா விஜயாசனா ஜம்முனு வந்து ஹிருதயத்தை உட்காந்துருவா. பகவான் ஆசனம் போட்டு நம்ம ஹிருதயத்தை உட்காந்துட்டான். அதுக்கு மேல வேற என்ன வேணும் சொல்லுங்க. இப்ப நம்ம வீட்டுல பகவான் வந்து உட்காந்துடா அப்படின்னா அதுக்கு மேல சனீஸ்வரன் வந்து ரொம்ப காக்க முடியுமா? சுண்டரின வாழை ஒட்டன் நடிக்கிடுவார் பெருமாள். இல்லாம பண்ணிடுவார், சுண்டரியே இல்லாம பண்ணிடுவார். அப்ப பெருமாள் வந்து உட்காரணும். விஜயாசனம் இல்லையா, விஜயம்ன்ற ஆசனத்தை உட்கார்ந்து இருக்கா இல்லையா? அப்படி பெருமாள் வந்து உட்காந்துட்டாராம். இந்த சிவஜின்றது கருமாவுடைய ஹிருதயத்தை அவன் சும்மா சாதாரணமா தான் வந்து உட்கார்ந்தான். ஆனா அவனுக்கு தெரியாமலேயே ஹிருதயத்துல மனசுன்ற கல்லு மேல பாண்டரங்கன் வந்து இடுப்புல கை வச்சுன்னு நின்றுட்டான். மனசு கல்லு தானே, செங்கல்லா தானே கிடக்கிறது. சமயத்தை சுக்குநூறா உடையிற செங்கல் டக்குன்னு உடஞ்சு விடுறது இல்லையா, தப்புன்னு உடஞ்சு போயிடுது. சமயத்தை செங்கல்ல எதை விட்டாலும் அது சர்றன்னு இழுத்துக்கும். நம்ம மனசு அப்படி எல்லாத்தையும் இழுத்துக்கிறது, டக்குன்னு உடஞ்சு போகிறது, அது பாட்டுக்கு ஓரத்துல கிடக்கிறது. அது போல அழகா வந்துட்டானா பாண்டுறாங்க. அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல அழகா இந்த சிவஜி கர்மா இந்த தகரம் எல்லாம் வேணும் இல்லையா, அதெல்லாம் என்னமுன்னா பாம்பேக்கு 36 எழுத்தெல்லாம் அனுப்பி அதுல சாமான்லாம் அனுப்பத்துக்கிட்ட பைசா கொடுத்து அனுப்பியிருந்தான். அவன் அங்கே இருந்து தகரம் இந்த மாதிரி செப்பு இதெல்லாம் பெரிய பெரிய ஷீட் எல்லாம் எடுத்து அழகா அனுப்பியிருந்தான். எல்லாம் இங்க வந்து பார்த்தா எல்லாம் வெள்ளி தகரா இருக்கு. இவன் பயந்து போட்டா கேக்குற ஆசையா இருக்கு இல்லையா? அது உங்க சொத்து இல்ல, இன்னொரு சொத்து. நன்னா ஞாபகம், ஆசையில கூட நியாயம் இருக்கணும். அநியாய ஆசைக்கு பேர் தான் பேராசைன்னு பேரு. உங்களுக்கு என்ன உண்டு தானா வரும். அதனால வெள்ளி தகடெல்லாம் வேண்டாம், விட்டுரும். கதைக்குதான், கதைக்குன்னா அவனுக்கு உண்மையா நடந்தது. கதைனா ஏதோ நான் இட்டுக்கிட்ட நினைச்சிடப்படாது. அவனுடைய பக்திக்கு பெருமாள் அப்படி அனுகிரகம் பண்ணார். உங்க பக்திக்கு என்ன உண்டு அதை பண்ணுவா. வெள்ளித்தகடா வந்துட்டு அவன் பயந்து போயிட்டான். ஒரு நியாயமான அவன் சொன்னா நான் வெள்ளித்தகடு கேட்கறேன், திருப்பி அனுப்பிச்சான். அவன் அங்கேயே திருப்பி அனுப்பினான். நான் எல்லாம் தகட தகடு தான் அனுப்பிச்சு விட்டேன். அது வெள்ளித்தகடை வந்தா அது என் குழப்பம் இல்லப்ப ஓம் பான்னு திருப்பி அனுப்பிச்சு விட்டான். நேர துக்காராம் இடத்த வந்து சொன்னான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. சந்துக்காரம் இருக்கி அவன் ஆலிங்கனம் பண்ணார். பாண்டன் மேல உகந்து போயிட்டான் தான். சுவாமி உகந்து போனாருன்னா தகரம் கூட தங்கமாகும். நம்மளே உருப்பிடும் பொழுது தகரம் தங்கமாகாதா? நம்ம எல்லாம் உருப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு எல்லாரும் தண்ணி தெளிச்சு விட்ட கேஸ் தானே. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வதையும் தாண்டி உருப்படுறோம் அப்படின்னா சுவாமியுடைய கிருபை என்ன வேணாலும் பண்ணும். அப்பேற்பட்ட ஒரு பலம் பாண்டவனுக்கு உண்டு. அவ்வளவு ஆச்சரியம். அதனாலதானே ஆண்டாள் புலம்பர் அடுத்த பாசனம் என்ன, மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிமுற்று தீவிழித்து வேலிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு கோதருமா போலே பூவை பூ வண்ணா நீ உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேரோ ரெம்பாவா. நீ வந்து ஆசனத்தை உட்காருப்பா, சிங்கம்டா தனியா வந்து உட்காருடா, ஆனந்தமா நீ வந்து உட்கார்ந்து நாங்க என்ன காரியத்துக்காக வந்தோமோ ஆராய்ந்து அருள் செய் அப்படின்னு ஆண்டான். அந்த மாதிரி பாண்டகன் இவன் ஹிருதயத்தை வந்து குடிகொண்டுட்டான். தன் துக்காரான் சொன்னார், அதனால அவனுக்கு இத்தனையும் நடந்தது. பெரிய பணக்காரன் ஆயிட்டான், ரொம்ப நல்லவன் ஆயிட்டான். எப்ப பார்த்தாலும் சன் துக்காராமுடைய பஜனையே கத்தின்னு கிடக்கிறான். சன் துக்காராமுக்கு சந்தோஷம், ஆஹா இவனுடைய மனசுலயும் விட்டலன் வந்துட்டான். நீ என்கிட்ட வந்தாய் பஜனை எல்லாம் பண்ணா அதான் இவ்வளவு பெரியதாயிட்ட பாதி பங்கு கொடு சுக்காராம் கேட்கவே இல்லை. அவர் பாட்டு பக்தி பண்ணிட்டு இருக்க, அவன் பாட்டு இப்ப பக்தி பஜனை நாமஜனம் தன் வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டானதுக்கு முக்கியமான காரணம் தன் துக்காராம் தான் முடிவு பண்ணி இப்ப பார்த்தாலும் அவர் கூடவே இருக்கான். சும்மா நடக்குமா, கொண்டாட்டிக்கு பிடிக்கல. இவ்வளவு பணக்காரன் ஆயிட்டார் நிம்மதியா இருக்கான்னு பார்த்தா அப்பயும் நிம்மதி இல்லை இப்பயும் நிம்மதி இல்லை. இந்த மனுஷன் நம்மளை கண்டிக்கவே மாட்டேங்கிற அவர் பாட்டுக்கு பஜனை பஜனை உட்கார்ந்தே கிடக்கிறார். இப்படி எல்லாம் நினைச்சா அவ பார்த்தா இந்த துக்காராம பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா. இது என்ன கஷ்டம், இவராலதான் அவ்வளவு வசந்து வந்திருக்கா. ஆனா அந்த மனசு இருக்கு பாருங்க, ரொம்ப முட்டாள்தனமா யோசிக்கணும். இப்படிதான் யோசிக்கணும், வ்யவஸ்தையே கிடையாது மனசு. எப்பொழுதுமே ராத்திரி விடிய 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 லோகாஜாரில பஜனை நடக்கும். அப்படி ஆச்சரியமா பஜனை நடக்கிறது. துக்காராம் அழகா பஜனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, எல்லாரும் பஜனை நட்டு அழகா நீராடி இருக்கா. இந்த சிவஜி கருமானுடைய மனைவி வந்தா, சுவாமி இன்னைக்கு உங்களாலதான் அங்கே நல்லா இருக்கும், நீங்க என் வீட்டுக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும், உங்களுக்கு ஒரு பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு. துக்காராம் சரி வரேம்மா, ரொம்ப சாதாரணமா வந்த. அப்ப சிவஜி இல்லை, அவன் இங்க இருக்கான். இவ பாட்டுக்கு அங்க போனா துக்காராம் கழகா பலகையெல்லாம் போட்டு நல்லபடியா உட்கார வச்சுட்டான். அவ வீடு பெரிய வீடு, இந்த உள்ளுக்குள்ளேயே மாடிப்படி ஏறி மேலே இருந்து கீழே பாக்கலாம். கீழே உட்கார்ந்து இருக்கோம், ஹாலில் இருக்கோம், பார்க்கலாம். அவ்வளவு பெரிய வீடு, இந்த சினிமால எல்லாம் நீங்க பாத்துட்டு வேற பணக்கார வீட்டுல நீங்க பாத்துருக்கலாம். அழகா துக்காராம் கீழே உட்காந்து அவர் பாட்டு வெட்டல 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 வெட்ட வெட்டல 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 வெட்டலன்னு ஜெபிச்சுட்டு இருக்க. நீ எங்க வேணா இருக்கோல நாமஜபம் பண்ணுங்க. நீ ஏசி கார்லயே போங்க, நாமஜபம் பண்ணுங்க. பிளாட்ஃபாரத்திலே உட்காந்துக்கோ, நாமஜபம் பண்ணுங்க. உங்க உடம்பு எங்க இருக்கு முக்கியமே இல்ல, பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அதுதான் முக்கியம். அது ஒரு கஷ்டம் கிடையாது. இங்க உட்காந்து பண்ற மாதிரி எங்க வேணாலும் பண்ணலாமே, ட்ரெயின்ல போகும்போது பண்ணலாம், எந்த சமயத்துல வேணாலும் நாம ஜபம் பண்ணலாம், பண்ணணும், பண்ணித்தான் ஆகணும். அவர் பாட்டுக்கு ஜபிச்சுட்டு இருக்கா. இவளுக்கு கோபம்னா கோபம், இங்க வந்து என்னையும் கெடுக்க பாக்குறாருன்னு சொல்லிட்டா மனசுல. அவர் சாதாரணமா தான் வந்தா, கொதிக்க கொதிக்க தண்ணீரை நன்னா காய்ச்சி வச்சு அவர் நாலஞ்சு பெரிய பாத்திரத்துல மேலே நின்று அப்படியே சன் துக்காராம் தலையில கொட்டினான். என்ன சொல்லுவீங்க, இப்படிதான் கூட லோகத்துல உண்டானா, இதுதான் லோகம். இத்தனைக்கு அவர் நல்லதுதான் பண்ணிருக்காரு. ஒரு கெடுதல் பண்ண கொதிக்க கொதிக்க தண்ணி துக்காராம் விட்டலா அப்படின்னு கத்தினான். சரீரம் தானே, யாராவது சரீரம் தானே, அது ஒரு நெருப்பு பொறிப்பட்டா தாங்க முடியாது. விச்சலான்னு கத்தினார். கொட்டினதுல டக்கு டக்கு ஒரு கத்துறதை அடுத்து கொட்டுற அடுத்து கொட்டுற அடுத்து கொட்டுறா, கொட்ட 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 அப்படியே விட்டலா விட்டலா விட்டலான்னு கத்துறாரு. சோழல் எல்லாம் பிஞ்சு வந்துடுது. அவர் விட்டலா எரிச்சல் தாங்க முடியலையே. விட்டலா 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 ஹே விட்டலா ஹே விட்டோபார் குமாரிபதி, நான் உன் குழந்தை, எனக்கு இந்த வழி தாங்கல, எரிச்சல் தாங்கல, என்னால முடியல, ஹே விட்டோபான்னு கத்தினார். விட்டோபாக்கு பொறுக்குமா, ஓடி வந்து இறுக்கி ஆளினவன் என் குழந்தையேன்னு. ஒரு அம்மா தன் குழந்தை கஷ்டப்பட்டா அவர் இடிச்சுட்டு ஓடி வருவாளே, அது போல விட்டோபா ஓடி வந்தான், இறுக்கி ஆளினவன்னா. விட்டோபா கண்கள்ல இருந்து கண்ணீர், ஐயோ என் குழந்தை மேல இப்படி தண்ணியை கொட்டிட்டாளே, ஒரு ஈ எறும்பு கூட கெடுதல் நினைக்க மாட்டானு. கோபமா ஒரு பாதை பார்த்தான். அவளுக்கு தெரியல விட்டோபா வந்ததெல்லாம் ஒண்ணுமே தெரியல. விட்டோபா இறுக்கி கட்டி அணைச்சுட்டா அவள் ஒரு கோபமா, விட்டோபா கோபமே வராது. பாண்டவனுக்கு கோபம்ன்றது எங்குமே ரொம்ப துர்லபமா தான் வரும். விட்டோபா கோபம் கோபமா ஒரு பார்வைய பார்த்தா உடனே எல்லாரும் அவளை கோபமா பார்த்தா, 30 கோடி தேவர்கள் அவளை கோபமா பார்க்க விட்டோபா அவளை இறுக்கி கட்டி இவர் உடம்ப தடவி கொடுத்து கோபமா பார்த்தோன்னு இந்த எரிச்சல் எல்லாம் அங்க போயிடுச்சு. இந்த எரிச்சல் எல்லாம் அங்க திரும்பி பகவான் தடவி கொடுக்க இந்த மேல்தோல் தானா வந்துடுது. அதானே விட்டோபா, இவன் தானே இந்த தோலெல்லாம் படைச்சிருக்கான். நமக்கே ஒரு காயம் இருந்ததுன்னா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தானாகவே இந்த தோல் மேல மூடிக்கிறது எப்படி? அவனுடைய பலத்தினால தானே. இப்ப குணத்துக்கு பண்ணா அப்படி நிக்குமா? நடக்காது. உள்ள ஜீவன் இருக்கும் பொழுது கை உடஞ்சிருச்சு, எலும்பு கட்டணும், அவனை கயிறு கட்டு போடணும், 2-3 மாசம் எப்படி எலும்பு எப்படி சேரும்? அதான் அதான் விக்கலம். விட்டல நினைச்சா என்ன நடக்கும்? இன்னும் சில நேரம் ஆபரேஷன் எல்லாம் பண்ணி உள்ள நட்டு போல்ட் எல்லாம் போட்டு முடிக்கிறான். இது உடம்புக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அந்நிய பொருள் தானே. ஆனா அதுவே அழகா உள்ள உட்காந்துட்டு உடம்போட உடம்பா செட் ஆயிடும், எலும்போட எலும்பா செட் ஆயிடும். பிளேட் எல்லாம் வைக்கிற எலும்பு உடஞ்சு போயிடணும் சத்தி. அது எப்படிதான் செட் ஆகிறதுனா பகவத் கிருப. சும்மா இல்லையே. இதெல்லாம் இந்த ஒட்டு மாம்பழம் தான் சொல்றான். ரெண்டு செடியை ஒட்டி வச்சு இந்த ரோஜா செடியை பதியம் போடும், ஒரு கலையை வளர்ச்சி அப்படி மண்ணில் நட்டுட்டோம்னா அதுல எங்கேயோ ஒரு வேறு வேறு, அப்புறம் இதை கட் பண்ணி விட்டு அது பாட்டுக்கு அடுத்து செடி ஆயிடும். என்ன அழகு, எத்தனை அழகு, எத்தனை அழகு! சுவாமி எவ்வளவு விதமாக தான் பண்ணியிருக்கா, அவ்வளவு அழகா பண்ணவா. அப்படி தடவினோடனே துக்காராம் உடம்புல இருக்க எல்லா காயமும் ஆறிடுத்து தோலெல்லாம் நன்னா வந்து எடுத்து உடம்ப சிலு 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 ஏசியில வச்ச மாதிரி இருக்கு. ஆஞ்சநேயருடைய வால் எப்படி சிலு 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 இருந்ததோ, பிரகலாதன் அக்னியில போடும்போது எப்படி சிலு 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 இருந்தது, சிலு சிலு காத்து வந்து பாருங்க. அது மாதிரி சத்துக்காரா மகாராஜுக்கு சிலு 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 சத்தியம் சிலு 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 இருக்கு. ஆ விடவா விடவா வந்துட்டியா வந்துட்டியா ஓடு கட்டின அழகா. நான் அவளுக்கு ஒன்றும் கெடுதல் பண்ணல, ஏன் விடலா அப்படின்னு நடந்துக்கிறான். மனுஷாலாம் ஏன் இப்படி இருக்கான்னு குழந்த மாதிரி அழகா. விடவா கண்கள்ல கண்ணு, இந்த உலகம் அப்படிதான் சுக்கா, நீ கவலைப்பட நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன் உனக்கு, நீ ஏன் கவலைப்படுற? யோகக்ஷேமம் மகாமி ஏன் பாடு, உன் உடம்பு என் சத்து இருக்கான். அடுத்த கஷணம் இந்த எரிச்சல் எல்லாம் அவ உடம்புல வந்துடுத்து, அவ உடம்பெல்லாம் கொப்பளம் வந்துடுத்து, உடம்புல இருந்து சீழெல்லாம் வடிய ஆரம்பிச்சது. 4 பக்கெட் தண்ணிய விட்டா இல்லையா, அத்தனை எஃபெக்டும் அவளுக்கு போயிடுச்சு. அதனாலதான் பாகவத அவளுக்கு அபச்சாரம் பண்ண கூட திரும்ப திரும்ப தலைபாடம் அடிச்சுனா இப்படியே நம் பக்கம் திரும்பும். ஆனா உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனா யதிராஜன் ராமானுஜன் இருக்கா, ராமானுஜா அகில குரோ பகவான் நமஸ்தே, ராமானுஜன் இருக்க குறை உண்டா? அப்படியே திரும்பிடுந்து உடம்பெல்லாம் கீழ் வடிகிறது. துக்காராம பகவான் அழகா அழிச்சுட்டு வந்தா, ஃப்ரெஷ்ஷா கிளம்பிட்டா. துக்காராம் திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஐயோ அவ அப்ப கூட ஐயோ அவளுக்கு என்ன ஆசைன்றார். பாண்டன் நீ சும்மா இருவா அப்படின்ற, நீ பேசாம வா. இல்ல பிரபு அவளுக்கு உடம்பு முடியலையே. அது ஏன் பாடு, எனக்கும் அவளுக்கும் உள்ள பைசல் அது, எனக்கும் அவளுக்கும் உள்ள ஒரு பஞ்சாயத்து, நான் பைசல் பண்ணி நீ கிளம்பு முதல்ல அப்படின்ட்டான். துக்காராம் திரும்ப திரும்ப பார்த்து அவ பாவம் அப்படின்னு பகவான் பாவம் முடியும் எனக்கும் தெரியும் துக்கா வா அப்படின்னு அழிச்சுட்டு போயிட்டான். இந்த பக்கம் போனேனே சிவஜி இந்த பக்கம் வந்தான். சிவாஜி வேற சிவ்ஜி, இந்த சிவ்ஜி வந்துட்டான். பாத்தா வீடெல்லாம் அப்படி தண்ணி எல்லாம் குட்டி கிடக்க ஓரத்து அப்படி சுருண்டு கிடக்கிறா. இப்ப பாத்தா நேத்ராஜி சன் துக்காரா பஜனை பண்ணும்போது போட்டுட்டு இருந்த மாலை அங்க கடந்தது. ஒரு வாரி ஊகிச்சுட்டான். பார்த்தான் கேட்டான், பாவம் சும்மா விடுன்னு நினைச்சியோ, யாரிடத்துல போய் விளையாடுற, என் குரு இடத்துலயோ அப்படின்னா. அவன் சொன்னா தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க கதறினா. அவன் சொன்னா தெரியலம்மா நீ பண்ண அபச்சாரம், ஆனா புருஷன்ற கடமையில எனக்கு என்ன உண்டோ இதை தீக்கிறதுக்கு என்ன முயற்சி உண்டோ நான் பண்றேன்னு சொல்லி நேர ராமேஸ்வர பட் அப்படின்னு அவளிடத்துல ஒரு தோழினான். இது சொன்னியா அந்த ராஜமானிய ராஜகுரு சன் துக்காராம் இடத்துல கோபப்பட்டவர், இந்த அமங்கத்தெல்லாம் தண்ணீரை போட சொன்னா, சொன்னா அவர் உடம்பு எரிஞ்சது இல்லையா, அதே எரிச்சல் தான் இப்ப இங்க வந்திருக்கு. உடனே அவர்கிட்ட போய் கேட்டா, உடனே அவர் சொன்னார், அப்பா எரிச்சல் எப்படின்னு எனக்கு தெரியும், ஸ்வயம் அனுபவிச்சிருக்கேன். இதுக்கு ஒரே வழிதான் சன் துக்காராமுடைய கிருபையினாலே சரியா போகுண்டான். சொன்னா நான் போய் அவர்கிட்ட கிருபை பண்ணுவேன்னு கேட்க மாட்டேன், அது எப்படி நான் போய் கேட்பேன் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னார், அப்ப ஒண்ணு பண்ணு, சன் துக்காராம் இந்த இந்திரியாணி நதியில எல்லாம் குளிக்கிறார் இல்லையா, அவர் எந்த இடத்துல குளிக்கிறாரோ அந்த மண்ணை கொண்டு வந்து உடம்புல பூசிட்டார். உடனே அப்படி துக்காரம் பக்கத்துல நிக்கலாம், துக்காரம் எல்லாம் குளிச்சு முடிச்சார். உடனே இந்திராணில எந்த இடத்துல குளிச்சாரோ அந்த மண்ணை அப்படி அள்ளி எடுத்துட்டான், அங்கவசத்துல முடிஞ்சுட்டான். வந்து சொன்னான், அம்மா ராமேஸ்வரம் பட் இப்படி சொல்லியிருக்கா, துக்காராம் இடத்துல போய் மன்னிப்பு கேட்கிற தைரியம் உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை, ஆனா அவருடைய காலடி மண்ணுக்கு பலம் உண்டு, எதிராஜருடைய திருவடி மண்ணுக்கு பலம் உண்டு, சுவாமி ராகவேந்தரர் உடம்புல பட்ட மண்ணுக்கு மிருத்திகா பிருந்தாவனம்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம பல இடங்கள்ல ராகவேந்திர பிருந்தாவனம் நம்ம தூத்துக்குடியிலே மீத விட்டாங்கல்ல, ராகவேந்திரருடைய மிருத்திகா பிருந்தாவனம், ராகவேந்திரர் துங்கபத்ரா நதிக்கல மந்திராலயத்த சமாதி அங்கேயிருந்து கொஞ்சம் மண்ணை கொண்டு வந்து இங்க வச்சுட்டு சமாதி மாதிரி கட்டுவா. அப்ப அந்த சாநித்தியம் இங்கேயும் வந்து அந்த மாதிரி அந்த மண்ணை கொண்டு வந்து விட்டல 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 ஜபிச்சுட்டே தடவினும்
உண்மையா உச்சுட்டான் வாஸ்தவம் தான் சந்துக்காரன் தபு பண்ணிட்டேன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கோ நான் நல்லபடியா வாழணும் எனக்கு வேற கதி இல்லைன்னு அழுதான். உடனே எல்லாம் சரியாயிடுச்சு. அவளை அழைச்சிட்டு ஓடி வந்தான் சிவஜி. அவள் காலில் விழுந்தான். அந்த மன்னிச்சிருங்க சுவாமி, அவச்சார பட்டுட்டேன், பொறாமைனால பண்ணிட்டேன்னா. துக்காராம் சிரிச்சா, நீ ஏன் பொண்ணு மாதிரிமா, உன் கைதவரி கொட்டிடுத்த அவ்வளவுதானே அப்படின்னு. இன்னும் மனசு வேணும்
நம்ம எல்லாம் அச்சுதான் புத்தி வந்துதான் அவளை பிரியாள் தெரிஞ்சுதான் உனக்கு அப்படின்னு ரெண்டு மூணு வேலை பார்த்துட்டு முதல் கூட்டம் நம்ம தான் நம்ம சொல்லுவோம். என்ன பாடுபடுத்த நம்ம யார படுத்தலை சுயநலத்துக்காக என்ன பாடுபடுத்தணும்? லோகத்துல பேயாட்டம்லாம் ஆடுற பேய் கூட பாவம் சமத்தம் கொஞ்சம்தான் ஆகுது. பேயை விட மோசம் நம்ம சுயநலத்துல அப்பா அம்மாவை படுத்துற பாடு, சுயநலத்துல நம்ம கூட இருக்கவாளை படுத்துற பாடு, நம்மள படுத்திக்கிற பாடு, எத்தனை பாடு அழகா. அப்படி எல்லா இடங்களிலையும் சந்துக்காரா மகாராஜுடைய பெருமை பரவருது. சிவாஜி பாத்தா இப்பேற்பட்ட மகாத்மா தன்னுடைய அரண்மனைக்கு வந்தான் அன்னாருக்கும் சொல்லி அழகா ஒரு குதிரை எல்லாம் அனுப்பி பட்டாடை எல்லாம் அனுப்பி நிறைய தங்க காசெல்லாம் கொடுத்து விட்டு மகாமந்திரியிடம் அனுப்பி ஒரு கடிதாசி எல்லாம் எழுதி கொடுத்து கட்டாயம் நீங்கள் என்னுடைய அரண்மனைக்கு வரணும், உங்களுடைய பொன்னடி சாத்தனம் அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தார். அழகா வந்தவுடனே துக்காரம் முகம் சுருங்கி போய் வைக்கலாம், நான் இதெல்லாம் கேட்டேனா. நான் பாட்டுக்கு தேவையே நிம்மதியா உன் நாமத்தை சொல்லிண்டு உன்னுடைய தரிசனத்துல நிம்மதியா இருக்கேன். எனக்கு இது எதுக்காக இந்த மாதிரி ராஜ மனுஷாலோட எல்லாம் ஒரு பழக்கம், ராஜாவுடைய பழக்கம், எனக்கு இதெல்லாம் வேண்டாமே. உடனே துக்காரம் அழக அபங்கம் பாடினார். இந்த தியாகராஜர் ஒரு பாட்டு பாடுறார், நிதி சால சுகமா ராமுடு சந்நிதி சால சுகமா மனசே நீ சொல்லு அப்படின்னா தெலுங்குல. அந்த மாதிரி துக்காரம் சொன்னார், இதெல்லாம் ஒரு சுகமா, பகவான் தான் பெரிய தேவாதி தேவன் அப்படின்லாம் சொன்னான். ஆண்டாள் சொல்றாள், என்ன பாசம் நடந்து பாசுறோம், அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று கொணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி தாய் எடுத்தாய் குணம் போற்றி நின்று பகைகெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே எத்தி பறை கொள்வார் இன்று யாம் வந்தோர் இறங்கேலோர் என்பார். அழகா அந்த பாசுரமும் துக்காராம் சரித்திரமும் கரெக்டா கரெக்டா வருது பாருங்க. எதுவுமே வேண்டாம், என்றென்றும் முன் சேவகமே எத்தி பறைபடுவான். இன்னைக்கு ஓம் கைங்கரியம், இன்னைக்கு ஆரம்பத்தையே சொன்னேன், கைங்கரியம் கிடைக்கிறதா பெரிய பாக்யம். வேற ஒண்ணுமே வேண்டாம், என்றென்றும் முன் சேவகமே எத்தி பறைகொள்வான் யாம் வந்தோம் இறங்கேலோ என்பாவா. சுவாமியுடைய கிருபையதான் சம்பாதிக்கணுன்ற மாதிரி அபங்கம் எழுதி அனுப்பிட்டான். சிவாஜி மகாராஜ் பார்த்தா ரொம்ப பெரியவர், சரி நம்ம நம்மளே நேர போய் சேரிக்கிறான். இந்த குதிரையெல்லாம் திருப்பி அனுப்பிட்டார். இப்ப கூட வந்தவர்கிட்ட சொல்றா, இந்த குதிரைய நீங்க ஏறி போங்க. உடனே அவர் சொல்லுவார், அந்த குதிரை ரொம்ப முரட்டு குதிரை, யாராவது ஏறி நக்கீழ தள்ளி விட்டுடும், சத்ரபதி சிவாஜி மகாராஜர் யாரையும் ஏற்ற விடாது அப்படின்னு தான் சொன்னார். சந்துக்கா அந்த குதிரை பக்கத்துல வந்துட்டு தடவி குடிச்சா எதுக்கு முரட்டத்தனமா இருக்காது, இருக்கிறதே சின்ன காலம்தான், இது எதுக்கு அடுத்த வாளோட சண்டை போடுறா, எதுக்கு அடுத்த வாக்கிட்ட கோபம், எதுக்கு பெரியதா உன் அகம்பாவத்தையும் வீரத்தையும் காய்ச்ச, சமாதானமா வாழ்ந்துட்டு போக முடியாதா? சமாதானமா இருந்தா உத வாங்காம தப்பலாம் இல்லையா? சமாதானமா இருந்தா லோகம் உன்னை கொண்டாடும் இல்லையா? இப்படி எல்லாம் சொன்னா குதிரை தலையாடிட்டு நல்லா கணச்சது, ரொம்ப சமாதானமா இருக்கு. குதிரை வரைக்கும் நாம உபதேசம், அது காதுல போய் அதுக்கும் ஜபம் சொல்லி கொடுத்துட்டா. குதிரை வரைக்கும் நாம ஜபம். அழகா குதிரை சமாதானமா எடுத்து இதெல்லாம் போய் அழகா இந்த மகாமந்திரி எல்லாத்தையும் சத்ரபதி சிவாஜி கிட்ட போய் சொல்லிட்டார். சத்ரபதி சிவாஜி கிளம்பி வந்துட்டார். இப்பேற்பட்ட மகாத்மாவை நான் தரிசனம் பண்ணி ஆகணும் பிருந்தாவனத்துக்கு எல்லாம் வந்து நிக்கிறது. ஆச்சரியமா ஆண்டாள் சுடி கொடுத்த சுடர்குடி, துளசி மரத்துக்கு கீழேதானே, துளசி செடி கீழேதானே அவதாரம் பண்ணான். அவன் திருப்பாவை சொல்ல சொல்ல பிருந்தாவனம் அடுத்த வருஷம் சொன்னோம், அதுக்கெல்லாம் ப்ரூஃபா ஆமா 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 துளசி வருது, ஆண்டாளுடைய அனுகிரகம் பூரணமா இருக்குன்னு துளசி வருது. வேற என்ன வேணும் நமக்கு? வைகுண்டபதி எவ்வளவு சமர்த்து நீங்க பாத்துக்கணும், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைய வேண்டாம், வைகுண்டபதியே நமக்கு போகுது. அது ஆச்சரியம், அதுக்காக பண்டிகை போக வேண்டாம், பிருந்தாவனம் போக வேண்டாம்னு வைகுண்டபதி சொல்லல. பன்றிபுரம் வர முடியாத வைகுண்டபதியை டெய்லியுமே பார்த்துருக்கு, இல்லாட்டி விட்டலாபுரம் போய் இங்க ஒரு பாண்டகன் இருக்கான் விட்டலாபுரத்துல, அங்க போய் பார்த்துடுங்க, என்னோட இப்ப வர முடியாதான், அந்த விட்டலாபுரத்தை போய் சண்டை போடுங்க வேண்டாம், என்ன எப்படா பண்டிபுரம் ஆயிடுச்சு சண்டை போடுங்க, அப்பயசம் போறான் பார்க்கலாம், பகவான் சூதூசுரம் ஜாஸ்தி விட்டலன். ஆச்சரியம், சந்துக்காராமல் நேர பார்க்க வந்தா சிவாஜி மகாராஜா வரும்பொழுதே தன்னுடைய அந்த பாதையெல்லாம் கழிச்சிட்டு கிரீடத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு, ஆச்சரியமான ஒரு ராஜா, அம்பரீஷ் சக்கரவர்த்தி போல, குலசேகர ஆழ்வார் போல, ராமச்சந்திர மூர்த்தி போல உத்தமமான ஒருத்தன். ஜெய் போலோ சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கீ ஜெய். இன்னைக்கெல்லாம் மகாராஷ்டிரா பூமியில ஹிந்துத்துவா இருக்குன்னா ஒரே காரணம் சத்ரபதி சிவாஜி, தாடிய வச்சிருந்து கையில வச்சிருந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய கோட்டையை போய் பார்க்கணும், ராய்கார்னு ஒரு இடம் உண்டு, இந்த வீரம் தெரியும், இங்க போனாலே இப்படி கவிழ்ந்து கையில இப்படி கத்தி எடுத்துட்டு இந்து தர்மத்தை கேவலமா பேசுற தலையில அப்படி சீவலான ஒரு வைரம் வரும், ஆச்சரியமான ஒரு இடம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய அந்த ஸ்தலம் ராய்கார்னு. அழகா வந்தான், ஃபர்ஸ்ட் கிளாஸா தேரிக்கிறான் சத்ரபதி சிவாஜி மகாராஜ், தேரிக்கிறான் சந்துக்கா நாம் எழுப்பி அவர் அப்படியே இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். அழகா நாமஜபம் எல்லாம் நடக்கிறது, சிவாஜியும் ஓரத்துல கூட்டத்தை கூட கூட்டமா உட்காந்து வேட்டால 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 வேட்டாலான்னு ஜபிக்கிறான். விடிய 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 பஜனை நடக்கிறது, சுகாரம் அழகா உபதேசம் எல்லாம் பண்றார், நாமஜபம் தான் சத்தியம், வாழ்க்கை நிச்சயம் இல்லை, பகவான் தான் சத்தியம், இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருந்தார். சிவாஜி மகாராஜாவுக்கு வைராகியம் வந்துடுச்சு, அடுத்த நாள் காத்தால அழகா ஒரு கடிதாசி எல்லாம் எழுதி என் கூட வந்த மந்திரி பிரதானிகள் சேவகர்கள் வாடலாம் கொடுத்துட்டு சொல்லிட்டாரு, இனிமேல் நான் ராஜ்யத்துக்கு வரமாட்டேன், அம்மா பாத்துக்கோ, யாரா பாத்துக்கோங்க, நான் பாடு விட்டலன் தியானம் பண்ண போறேன், காட்டில போய் உட்காந்துட்டான். மந்திரிகளுக்கெல்லாம் என்ன பண்றேன்னா, சத்ரபதி சிவாஜி தான் சிம்ம சொப்பனம், அவரங்கசீப்லாம் நடுங்கின்னு இருக்கான், எப்படியா சிவாஜி அழிச்சிடணும்னு என்னெல்லாம் உண்டோ எல்லா சூதும் பண்ணிட்டு இருக்கா, சகுனி மாதிரி எல்லாத்தையும் தாண்டி பவானி கொடுத்த வாழெல்லாம் வச்சுட்டு ஜெயிச்சுட்டு இருக்கான், அவனை ஜெயிக்கவே முடியல சிவாஜி, அதனால இந்து சாம்ராஜ்யம் ஸ்தாபிதம் ஆயிட்டு இருக்கு. அப்ப உடனே அழகா பாவத்து விட்டா நேர கருதாச்சு கொடுத்து அனுப்பிச்சாச்சு, ஜீஜாய் ஜீஜாபாய் சன் சிவாஜி மகாராஜாவுடைய அம்மா, கடுதாசிய பார்த்தோன்னு அவோ இந்த ராஜ்யத்துக்கே கலங்கம் வந்துடுதேன்னு ஓடி வந்தா, சந்துக்காராம் மகாராஜ் காலில் விழுந்தா, என் பிள்ளைய ஹிந்து தர்மத்துக்காக நான் பெற்றிருக்கேன், ஹிந்து சாம்ராஜ்யம் ஸ்தாபிதமாகறதுக்காக நான் பெற்று வளர்த்திருக்கேன், அவன் பாடி இப்படி சன்னியாசியா உட்கார்ந்துட்டான், நான் ஹிந்து சாம்ராஜ்யம் என்னாகிறான், எல்லா பக்கமும் துருக்கர்கள் அத்த அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான், தேசத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இப்படி இருக்கு, சத்ரபதி சிவாஜியை மீட்டு கொடுத்தேன்னா ஹிந்து தேசமே உமக்கு கடன் பட்டிருக்கு அப்படின்னு. சந்துக்காராம் ஒன்னும் கவலைப்படாதீங்க, சாயங்காலம் எப்படி பஜனைக்கு சிவாஜி மகாராஜா வருவா நான் பேசிக்கிறேன், ஒரு நாலஞ்சு நாள் அவருக்கு ரெஸ்டிக்காக தான் அவருக்கு உட்கார வச்சுட்டு இருந்தேன், ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னா ராத்திரி வந்தா சிவாஜி மகாராஜா தேவேன்னு கூட்டத்தோட கூட்டமா வந்து ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு, பக்தாளோட பக்தாளா சிவாஜி மகாராஜா எல்லாரும் உட்கார்ந்து போது அழகா பஜனை ஆரம்பிச்சார். பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க தீனதயாள பாண்டுரங்க பக்தவத்சல பண்டரிநாதா எல்லாம் அழகா பஜனை நடந்துட்டு இருக்கு. பஜனை பண்ண பண்ண சந்துக்காராம் மகராஜ் உபதேசம் பண்றார், பகவான் அவரவர்களுக்கு என்னென்ன கடமை விதிச்சிருக்கானோ அதை பண்ணித்தான் ஆகணும், கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன மா கர்ம பலஹேதுர்பூஹு மா தே சங்கோத்வ கர்மணி. அவளுக்கு என்ன கடமை உண்டோ அதை பண்ணித்தான் ஆகணும். எங்களுக்கு எல்லாம் ஊர் ஊரா போய் பகவத் விஷயம் சொல்றது கடமை, நான் பண்ணித்தான் ஆகணும், பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது, சொன்னேன்னா அது நியாயம் இல்லை. அதுபோல உங்களுக்கு அவாவா குடும்பத்துல என்ன கடமைகள் உண்டோ ராசியோட பணம், பிள்ளை குட்டிகளை வளர்க்கணும்னா வளர்க்கணும், கல்யாணம் ஆயாச்சுன்னா புருஷன் சொல்றபடி நடக்கணும்னா நடக்கணும், குடும்பத்தை பார்த்து பாத்திரம் தேய்க்கணும், சமையல் பண்ணணும் அப்படின்னா பண்ணித்தான் ஆகணும், வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும் பண்ணித்தான் ஆகணும், பிள்ளை குட்டிகள் கல்யாணம் பண்ண பண்ணித்தான் ஆகணும், அவள் படிக்க வைக்கணும் பண்ணித்தான் ஆகணும். இது எதுலையுமே தப்பிச்சா பாண்டங்களுக்கு பிடிக்காது. உங்க கடமையை நீங்க விட்டு உங்க கடமைக்கு நீங்க மரியாதை கொடுக்கலன்னா பாண்டங்கள் ரொம்ப தூரத்தை நன்னா ஞாபகம். கடமையை செய்யறவாளுக்குத்தான் பாண்டங்கள், கடமையை கடமையும் செய்யறவாளுக்கும் பாண்டங்கள் கிடையாது, கடமையை கடமையா செய்யறவாளுக்கு மட்டும்தான் பாண்டங்கள். தெளிவா ஞாபகம். அப்பா அம்மாவுக்கு பண்ண வேண்டிய கடமையை பண்ணித்தான் ஆகணும், பிள்ளை குட்டிகளுக்கு பண்ண வேண்டிய கடமையை பண்ணித்தான் ஆகணும், ஆபீஸ் இந்த கடமை உண்டுனா பண்ணித்தான் ஆகணும். என்னென்ன சமயத்துல நமக்கு எத்தனையோ விதமான பொறுப்புகள் இருக்கு, அந்தந்த பொறுப்புகளுக்கு உரிய முறைப்படி நாம நடந்துட்டா தான் மரியாதை. ஆனா அத்தனையும் பகவத் ஞானத்தோட பண்ணணும். எல்லாம் கிருஷ்ணனுக்காக பண்றேன், இத்தனனுக்காக பண்றேன்னு சொல்றோம். ராஜா அவனுடைய கடமையே பண்ணணும். மிலிட்டரிக்காரா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்க உட்காந்து கடைகட நாங்க பண்ண மாட்டோம், நீங்க அங்க போய் பண்ணுவோம். அவளுடைய கடமை அப்படி பண்ணாதான் இங்க நம்ம உட்கார்ந்து எல்லாம் பண்ண முடியும். கடமையிலேயே தப்பிக்கிறது அழகே கிடையாது. கடமை நம்மள விடணும், நம்ம கடமையை விடவே கூடாது. நன்னா ஞாபகம். இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு சந்துக்காரம் சிவாஜி மகாராஜா பார்த்து சொன்னா, அந்த ராஜ்யம் உங்களுடைய ராஜ்யம் இல்ல, சமர்த்த ராமதாசுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் நீங்கள். சமர்த்த ராமதாசுடைய சிவாஜி இதுல என்னுடைய ராஜ்யம், நீ என்னுடைய வேலைக்காரனா இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கா. அந்த ராஜ்யத்தை விட்டு நீங்க போகக்கூடாது, உங்க கடமையை நீங்க பண்ணிட்டு வந்தாலே பாண்டன் எல்லாத்தையும் கொடுப்பான்னு. உடனே சந்துக்காராம் பார்த்து கைகூப்பினார் சிவாஜி மகாராஜா, புரிஞ்சது சுவாமி, ராஜ்யத்துக்கு போறேன், ராஜ்ய பரிபாலனம் பண்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தையில மாத்திட்டேன். அதுதான் பெரியவாளுடைய அனுகிரகம். அழகா சந்திரபதி சிவாஜி அழகா சேவிச்சா, உத்தரவு வாங்கிட்டான். சத்ரபதி சிவாஜி அம்மா சொன்னா, இந்துக்கள் அத்தனை பேருமே உங்களுக்கு கடன்பட்டிருக்கோம் சத்தியமா, அன்னைக்கு மட்டும் சந்துக்கார மகாராஜ் வார்த்தையை சொல்லலை அப்படின்னா இந்து சாம்ராஜ்யம் ஸ்தாபிதம் ஆயிருக்குமான்றது பெரிய சந்தேகம். இன்னைக்கு இந்து மந்திர நகரமா இருக்குன்னா முதல் காரணமே சந்துக்காராம் மகாராஜ். அவர் போட்ட வெத, சமர்த்த ராமதாசர் போட்ட வெத, சந்துக்காராம் அழகா வேலி போட்டாரோ, இன்னைக்கும் தைரியமா சிந்துக்களா உட்கார்ந்து கதை சொல்லிட்டு இருக்கோம், கதை கேட்டு இருக்கோம், ஆனந்தமா இந்து மாதா கீ ஜெய் அப்படின்னு சொல்ல வச்சுட்டு இருக்கோம். அவ்வளவு அழகா சிவாஜி மகாராஜா அதே தியானத்தோட ஜோரா போய் தன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சந்துக்காரா பல ஊர்களில் போய் அழகா இந்த பக்தி பஜனை உபன்யாசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணிட்டு இருக்க சமயத்துல ஒரு நாள் உபன்யாசம் சொன்னா, ஒவ்வொரு அடிக்கும் யார் விஜலன் சொல்றானோ அந்த விஜலன் நாவாச்சரம் பெரிய யஜ்யத்துக்கு சமானம் அப்படின்னு. சிந்து சத்தியம் அதனாலதான் அழகா காவிக்கொடியோட ஒரு மாதிரி வரணும் இல்லையா. காவிதானே இந்து தர்மத்தினுடைய பலமே காவிதானே. இன்னைக்கும் நம்முடைய மூவர்ண கொடியில முதல்ல காவிதானே நிக்கிறது, காவிக்கு கீழே தான் எல்லாமே நிக்கிறது. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்குமே சரி காவிதான். தியாகத்தின் உருவம் பிராமணர்கள் கட்டின்றது காவிதான், ஆதிசங்கர பகவத்பாதர் கட்டின்றது காவிதான், நம்முடைய ஜீயர் கட்டின்றிருக்கிறதும் காவிதான், விவேகானந்தர் சுவாமி ராகவேந்திரர் எல்லாரும் கட்டின்றது காவிதான். கரெக்டா அந்த காவி வண்ணத்துல ஒரு மாலை. அது இந்து சாம்ராஜ்யத்தை பத்தி பேசும்பொழுதுன்னா, அப்ப இந்து சாம்ராஜ்யம் எவ்வளவு வசத்தியும் பாருங்க. இன்னைக்கு மகாராஷ்டிரா ஜனங்கள்லாம் பன்றிபுரத்துக்கு போகும்போது கையில காவிக்கொடியோட போவா, காவிக்கொடி எடுத்துட்டுதான் பன்றிபுரம் போவா. பெரிய பெரிய அந்த ஆஷாட சுக்ல ஏகாசி எல்லாம் பாக்கணும், அவளுக்கு அந்த காவிக்கொடி எடுத்தனா நம்ம குடி காத்த குமரன் மாதிரி போவா. அதுக்கு அந்த கையில பாரத் மாதா கீ ஜெய் அப்படின்னு போவா. கோவிலுக்கு போகும்போது அந்த தேசப்பற்றோட தான் போவா. அந்த மாதிரி அழகா சந்துக்காராம் சொல்றார், ஒவ்வொரு அடிக்கும் யார் விட்டலன் சொல்றானோ அவன் ஒரு யஜ்யம் பண்ண பலன் பெறுவான்னு. ஒரு பிராமணர் உட்கார்ந்து கேட்டிருந்தார், அவருக்கு அந்த யஜ்யம் எல்லாம் பண்றதுக்கு பலம் இல்லை, பைசா இல்லை, அந்த தகுதி எல்லாம் இல்லை, வேத மந்திரம் எல்லாம் இல்லை. அன்னிலேருந்து பார்த்தா சந்துக்காராம் சொல்லிட்டார், ஒவ்வொரு நடக்கும் பொழுது ஒவ்வொரு அடிக்கும் விட்டல் சொல்றேன்னு சொல்லிட்டு விட்டல் விட்டல 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 சிரிச்சுட்டே இருக்கணும். ஆண்டால் அதுதான் சொல்லும் அடுத்த பாசனம் என்ன? ஒருத்தி மகானா திருப்பாவையே தளர்வதே தளரப்படாதே. நம்முடைய ஆண்டால் கூப்பிட தோறும் இருக்க சீவில்லி புத்தர் ஒருத்தி மகனாதானா? தீர்மானமா கட்டினாவது பாசுரம் தீர்மானமாக சத்தியமாக உறுதியாக நிச்சயமாக நமக்கு தெரியாதுப்பா நான் சொல்றேன். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடலில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பிட்டு கன்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாறே உன்னை அறுக்கெட்டு வந்தோம். பறை கருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேரோர் என்பாவாள். பெருமையை பாடிட்டே வரும் தான் திருத்தக்க செல்வம் நிறைஞ்சிடும்ன்றான். அந்த மாதிரி ஒரு அழகா அது முடிச்சு போடுறார். என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு நடைக்கும் ஒரு நூல் வச்சிருந்திருக்காரு. அந்த நூல்ல விட்டல் சொல்லி முடிச்சு போட்டுக்காரு. எத்தனை விட்டல் சொல்ல சும்மா அப்படி முடிச்சு போட்டுட்டே இருக்காரு. வழக்கமா வச்சிருந்திருக்காரு. பல மாசமா அவர் பாட்டுக்கு நூல்ல முடிச்சு போட்டு வீட்டுல பார்த்தா அங்கங்க நூல் நூலா முடிச்சு தொங்குறது. முடிச்சு போட்ட கண்ணி நொஞ்சிரு தாம்பினாள்ற மாதிரி எல்லாரும் அந்த பிராமண வீடு எங்க இருக்கா அவர் வீட்டை சுத்தி வர அங்கங்க முடிச்சு போட்ட நூல் தொங்கிட்டு இருக்கா அதான் அவர் வீடுன்ற அந்த மாதிரி முடி பிராமணர் பேர் வந்துருக்கு. அவருக்கு முடிச்சு போட்டிருக்க பிராமணர்னு பேர் வந்துருக்கு. இப்படியே ஆயின்றிருக்கு. ஒரு நாள் வெளியூர்லேருந்து ஒரு பிராமணர் வந்துருக்கார். ஒவ்வொருத்தருக்கிட்டையா போய் எனக்கு யாராவது யஜ்யம் பண்ண பலன் தாங்கோளேன், யஜ்யம் பண்ண பலன் தாங்கோளேன், என்ன ஒரு பிரம்மராசி பிடிச்சிட்டு படாத பாடுபடுத்துறது, யாராவது யஜ்யம் பண்ண பலன் கொடுத்தா இந்த பிரம்மராசிக்கிட்டே நான் விடுபடுவேன். எத்தனையோ பிராமணால் இடமா போய் கேட்கிற அவள்லாம் சொல்றா, ஐயோ நாங்க ஏதோ யஜ்யம் எல்லாம் பண்றோம் வயிற்று குழப்புக்கு, அதை பலன் தான் கொடுத்தா ரொம்ப ஆயிடும் அப்படின்றான். நேர இவர்கிட்ட வந்தார். இவர்கிட்ட கேட்டார், நீ யஜ்யம் பண்ணிருக்கீரா அப்படின்னா? ஒரு முதல்ல இல்லைன்னா, அப்புறம் இல்ல இல்ல பண்ணிருக்கேன் நிறைய யஜ்யம் பண்ணிருக்கேன் அப்படின்னா. அப்படின்னா எனக்கு ஒரு யஜ்யத்துடைய பிரயோஜனத்தை கொடுங்க, பிரம்மராசத்திலே விடுபடணும்னா. தோ வரையணும் வீடுகளை ஓடினார், ஒரு நூல் எடுத்தார், அதை ஒரே ஒரு முடிச்ச மட்டும் இப்படி கட் பண்ணார், ஒரு டம்ளர் தண்ணியில் அப்படி போட்டார். என்னையா பிராமணி, ஏதோ யஜ்ஞத்தை பண்ணி கையில தண்ணியை விட்டு தத்தம் பண்ணுவேன்னு பார்த்தா ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு நூலோட முடிச்ச போட்டு விட்டல் விட்டேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சத்தியமா குடிங்கோ, இது யஜ்ஞத்துடைய பிரயோஜனம் இருக்கு, உங்களுக்கு நிரூபணம் ஆகும். உடனே எவரும் சரி எத்த தின்னா பித்தம் தெரியும் குடிச்சான். குடிச்ச உடனே தொப்புனுக்கே விழுந்துட்டான் அந்த பிராமணன். விழுந்த உடனே அவர் உடம்புலேருந்து ஒரு பிரம்மராட்சஸ் கலந்தி அப்படி கை கூப்பிட்டு அந்த பிரம்மராட்சஸுக்கும் நல்ல பதவி கிடைச்சி அது வைகுண்டம் போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் எழுந்தார். இந்த பிராமணர் எழுப்பினார். அவர் சொன்னார், சத்தியம் நீர் பண்ண யஜ்யம் அப்படி என்ன யஜ்யம் பண்ணிருந்த எல்லாம் சன் துக்காரா மகாராஜ் சொன்னதுதான். இந்த பிராமணர் இவர் காலில் விழுந்தார். இவர் சொன்னார், என் காலில் விழவே வேண்டாம், இத்தனையும் சொல்லிக் கொடுத்து துக்காரா மகாராஜ் அவர் உயர்ந்த பிராமணரா அப்படின்னார். இவர் சிரிச்சார். பிராமணாலே காட்டிலும் உயர்ந்த பிராமணர்னு இருந்தார். ஏன்னா நடத்தி காட்டிட்டாரு இல்லையா. உடனே அந்த பிராமணரையும் கூட்டிட்டு போய் அழகா சன் துக்காராம், ஏன்னா சன் துக்காராம் பிராமண ஜாதி இல்லை. அவர் காலில் போய் விழுந்தா துக்காராம மறுபடியும் இவா காலில் விழ, நீங்கள்லாம் அவ்வளோ பெரியவா அப்படின்னு. அப்புறம் என்ன விஷயமா எல்லாத்தையும் சொன்னா துக்காரம் போட என் பலம் இல்ல விட்டலனுடைய பலம். விட்டல 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 விட்டல. அப்ப எவ்வளவு யஜ்யம் பண்ணிருக்கோம் பாத்துக்கோங்க. இப்ப நம்மளும் நிறைய யஜ்யம் பண்ணிருக்கோம். ஒத்த பைசா செலவில்லாம, ஒரு பைசா செலவில்லாமல் டெய்லி யஜ்யம் பண்ணிட்டு இருக்கும் விட்டலனுடைய நாம பலம். அதனால யஜ்யம் பண்ண பலன் உங்களுக்கும் சேர்த்து உண்டு. அது சங்குகாராம் மேல சத்தியம், சத்தியம் அதிகமாகவே நான் சொல்லல. நான் யஜ்யம் பண்ணலையே கவலைப்படாதீங்கோ, இந்த அஞ்சு நாளா நல்ல ஏற்கனவே நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இதை தாண்டி சங்குகாராம் மகராஜிக்கு ஜெய் அப்படின்னு சொல்றோம். ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே. நிறைய யஜ்யம் பண்ணியிருக்கோம். இந்திர பதவியை தாண்டி மோட்சம் அடையும்படியான ஒரு யஜ்ஞம் பண்ணிருக்கும். ஆச்சரியம் அழகா எல்லா பக்கமும் சன் துக்காராம் மகாராஜுடைய பெருமை லோகத்தில் அப்படி சுகமா பரவின்னு இருக்கு. துக்காராம் பல ஊர்களுக்கு இப்படி போயிட்டு இருக்க, போயிட்டு இருக்க சமயத்துல ஒரு கிராமத்து வழியா துக்காராம் மகாராஜ் போயிட்டு இருக்க. போகும் பொழுது ஒரு பெரிய சண்டை நடக்கிறது. ரெண்டு ஸ்திரீகள் சண்டை போட்டு இருக்கா, ஒருத்தி அழுதுன் இருக்கா, ஒருத்தி கத்துக்கிட்டு கத்தின் இருக்கா. ஊரே கூடி வேடிக்கை பார்க்கறது. என்னடாக்கா ரெண்டு பேரும் சாணியை வரட்டி கட்டி வச்சிருக்கா, ஒரே இடத்துல ஒரே சொத்து லைனா அப்படி கட்டி வச்சிருக்கா. பெரிய சண்டை வந்துருது. இவர சொல்ற நான் தட்டா தட்டினா ஜாஸ்தி ஒன்று கிடையாது, தட்டு போய் ரெண்டு பேரும் ஒன்னா தட்டினா பக்கத்துல பக்கத்துல தட்டினா சாயங்காலம் ஆனவன ஒருத்தி சொல்லிட்டா இது என்னுடைய வரட்டி ஒன்று ஒண்ணுமே ஒன்று பத்து இருபது தான் அவ அழகா கிராமமே வேடிக்கை பார்க்கறது. இந்த வரட்டியில என்னத்தை பஞ்சாயத்து பண்ண முடியும், பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் உட்காந்து என்ன பண்றதுன்னு தெரியல, பரவாயில்ல நீ விட்டு விடுமா பாதி பாதி அதெல்லாம் அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும், நான் ஒன்றும் பாதி இல்லாத நான் நிறைய பண்ணுன்றா அவ அவ சொல்றா நான் நிறைய பண்ணேன் எனக்கு நிரூபிக்க தெரியலே அப்படின்னா அவ பாடி சொன்னா அப்ப விட்டா சந்துக்காரா அப்பதான் அந்த கிராமத்துக்குள்ளே புதுசா வர சுக்காரா வந்து பார்த்தா இந்த வரட்டிகளை நான் பிரிச்சு தரட்டுமா அப்படின்னா அவ கேட்டா நீங்க யார் அப்படின்னா சுக்காராம்னு என் பேரு. உடனே அவ அப்படியே பார்த்தா தேவூர் சந்துக்காராமா அப்படின்னா அப்படிதான் ஊர்ல சொல்லிக்கிறான் நான் விட்டலனுடைய தாசன் உடனே கைகூப்பினா நீங்க சொல்லுங்க சுவாமி. துக்காவளம் அழகா பார்த்தா இப்படி ஒவ்வொரு வரட்டியா எடுத்தார், இப்படி காதல வச்சார், இப்படி தனியா வச்சார், மாத்தி 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 வச்சார். வச்சுட்டு ஒரு வரட்டி கொஞ்சம் நல்ல பேர் கொஞ்சம் நிறைய இருக்கு, ஒரு பக்கம் வரட்டி கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. இந்த ஒருத்தி அழுதுண்டே விட்டல் விட்டல் சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அவளை பார்த்து சொன்னார் இந்த வரட்டி எல்லாம் உன்னுடையது, இந்த வரட்டி எல்லாம் எவ்வளோடதுன்னு விட்டார். உடனே சண்டை போட்டு கேட்டா அது என்னது அவளுக்கு மட்டும் ஜாஸ்தி வச்சுங்க எனக்கு மட்டும் குறைச்சலா வச்சுங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க என்ன வந்து இருக்கிறதுக்குள்ள அப்படின்னு சந்துக்கார மகாராஜ் சொன்னார். அவ விட்டல் விட்டல்னு சொல்லிட்டு சாணி தட்டினா அந்த வரட்டில கூட விட்டல் நாமம் எதிரொலிக்கிறது. விட்டல 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 நீங்க போட்டுக்கு ட்ரெஸ் வரைக்கும் இப்ப விட்டல் நாமத்தை ஜெபிக்கும். சத்தியம் ஒரு வரட்டிக்கு வரும்னா வஸ்திரத்துக்கு வராது. யாரும் நம்பல சுக்காராம் சொன்னார் எல்லாரும் காது வச்சு கேளுங்க நான் பொய்யே சொல்லல எல்லாரும் காது வச்சு கேட்கிறா அந்த பொண்ணுடைய அந்த பொம்பளையுடைய குரல்ல விட்டல 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 கத்தரம். இப்படியா நடக்குமா அப்படின்னா பக்தியில எது வேணாலும் நடக்கும், எது வேணா சாத்தியம். ஆனா எல்லாரும் சந்துக்கார மகாராஜ கொண்டாடினா இந்த சண்டை போட்டு ஒத்துட்டு ஆமா சுவாமி என்னோட அதிகம் கிடையாது, இனிமேல் நானும் விட்டலான்னு சொல்லிட்டு என் கடமைகளை பண்றேன் அப்படின்ட்டான். இப்படி ஒரு ஊரா போய் பக்தி பிரசாரம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஒரு ஆஷாட சுக்ல ஏகாதசி நிறைய பேரு பன்றிபுரம் போறா. சந்துக்காரம் கொஞ்சம் உடம்பு அசௌகரியமா இருந்து போக முடியல, அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ற நிலைமையில உடம்பு இல்லை. நம்மள மாதிரி பிளைட் ட்ரெயின் எல்லாம் பிடிச்சிக்கா போற காலகட்டம் இல்லை, முக்காவாசி வார்கரி சம்பிரதாயத்தில் நடந்துதான் போவான். சுக்காராமுடைய கிராமத்தை நிறைய பேர் போவான், இன்னைக்கு நிறைய பேர் போவான் தேகு ஆலந்தியிலேருந்து. சுக்காராம் அழகான பண்ணா ஒரு அபங்கம் எல்லாம் எழுதி கொடுத்து அனுப்பிட்டா, பாண்டரங்கா என்னால வர முடியலப்பா உடம்பு சொல்லாம வந்துடுத்து, சின்ன வயசுதான் உடம்பு என்னமோ முடியல, நீ என்ன பண்ணு ஆஷாட சுக்ல ஏகாதசிலாம் முடிஞ்ச பிறகு நீ ஃப்ரீயா இருக்கும்போது வந்து என்ன பாருங்க அப்படின்னு அபங்கம் எழுதி அனுப்பிட்டா. பாண்டவன் கூட தானே இருக்கான். சில சந்தர்ப்பங்கள்ல இது ஒரு விசேஷமான ஒரு அனுபவம், பகவான் பக்கத்துல இல்லையோன்னு தோணும், இங்கேயோ இருக்கான் வாயேண்டான்னு கூப்பிட தோணும். அது அப்படிதான் இந்த ராதிகா ராணி அப்படிதான் பண்ணுவான். போய் எதிரொலிக்கணும். இப்போதைக்கு இப்போதே டிக்கெட் ரிசர்வ் பண்றோம் பிருந்தாவனத்துக்கு, ட்ரெயின் டிக்கெட் இல்ல பிருந்தாவனம் போறதுக்கான ராஜிகாராணியுடைய அடுத்த வருஷம் பிருந்தாவனம் தான். ஆச்சரியம், ராதிகாராணி கிருஷ்ணனோட மடியில படுத்துருக்கா, திடீர் கிருஷ்ணான்னு போயிடாதேன்றா. பகவான் சொன்ன என் மடியில படுத்துருக்கே அப்படின்னா இல்ல நீ பிரிஞ்சிருவியோன்னு பயத்துல புலம்புறேன்னா மடியில படுத்துட்டே ஒரு ஜாகிரதை. குழந்தைகளுக்குலாம் தெரியும் அம்மா சமயத்தை தூங்கி அறிஞ்சு விட்டு போயிடுவாங்க, அதுக்காகவே தூங்காம முழிச்சுட்டு இருக்கும். என்னெல்லாமோ பிளான் பண்ணுவோம், அதை விட மாஸ்டர் பிளான் பண்ணி நம்மளையும் தூங்க விடாம அதுவும் தூங்காம இருக்கும். அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு பிரிவு, அது ஒரு சேர்த்தி, அது ஒரு சுகம், அலாதியான ஒரு அனுபவம், அது ஒரு இழந்துருவோமோன்னு ஒரு பரிதவிப்பு. இந்த பரிதவிப்பே ஒரு சுகம். டிவி சில் மிஸ் ஆடு போதும் பயம் ஒரு வருவோம், அது போல கோடி மடங்கு அவ்வளவுதான். நம்முடைய செருப்பு காணாம போயிடுவோம் பயம் வருது. ஒரு புது செருப்பு போட்டு கோவிலுக்கு வந்து சத்தங்கத்தை உட்காந்து அங்க விட்டுட்டு சீக்கிரம் முடிச்சாட்டே வழியே போகும்போது செருப்பு இருக்கணுமே ஒரு கவலை, பஸ்ல ஏறும்போது டிக்கெட் நமக்கு கிடைக்கணுமே கவலை, காணல் சீட்டா கிடைக்கணுமே கவலை, இந்த பக்கமே துண்டு போடணுமே கவலை, எவ்வளவோ கவலை நமக்கு பாவம். அதுபோல ஒரு கவலை விட்டுற விட்டுறப்படாதே ஒரு கவலை. அழகா அபகம் எல்லாம் எழுதி கொடுத்து தாமான் கிட்ட போய் சொல்லும் போனட்டான். அவாலும் போனார்கள் பாண்டன் இடத்துல சொன்னா உடனே பாண்டோ கிளம்புறேன் கிளம்பிட்டான். சுப்புனி திராட்டி சொன்னா சுவாமி கொஞ்சம் ஆர்வத்தை அடக்கும் போது இத்தனை பேர் உங்களை பார்க்க வந்திருக்கா, நீங்க அவசரமா போக வேண்டாம், சுக்கார அம்பிங்க வர முடியல அவ்வளவுதானே, நம்ம கருடாழ்வார் அனுப்புங்கோ, கருடன் மேல உக்காந்து சம் துக்காரம் இங்க விட பெருமாள் உக்கார கருடாழ்வார தாயா சொல்றா வயலுக்கு அனுப்பி விடுங்க. பகவான் பார்த்தான் என் கருடாழ்வாரா ஏன் பிள்ளைக்கு அனுப்பப்படாதோ, அப்பா சொத்து பிள்ளைக்கு தானே அப்படின்னு அவ பிள்ளையா தானே பாவிச்சுட்டு இருக்கா. உடனே பகவான் சொன்னா ஒரு கருடாழ்வார் ரெடி ரெடி ஆயிட்டாரு, கம்பிடுமா 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 மேலாய் பறந்த வெயில் காப்பான் வினவை சீரன். எப்படாப்பா அவருக்கு முன்னால் ஆசை யாரா பக்தால தூக்கணும்னு யாரும் அகப்படல, கிடுகிடுன்னு பறந்து வந்தார சுக்காரா. இவா எந்த தேவோட எந்த எல்லையில அவளை வழி அனுப்பினாரோ அங்கேயே நின்று செபிச்சுட்டு இருக்கா. கௌடாழ்வார் வந்து பிரத்யட்சமா வந்து அப்படி கீழே லேண்ட் ஆனார், இறங்கிட்டு கையை கூப்பிட்டு சென்றார். பாண்டரங்கன் உத்தரவு மேல ஏறுங்க பண்டிரிபுரம் போல ஆஷாடத்துல ஏகாதசிக்கு அப்படி கூங்குவான் பாண்டரங்கன். சாதாரண பத்தவன் இல்ல, சுகாரம் அழகா கருடன் சேவிச்சு நீ பகவானுடைய வாகனம் நான் எப்படி ஏறுவேன், இது மேல சுவாமி வந்தா அழகா இருக்கும், நான் உட்காந்தா நன்னா இருக்கேன். ஒரு சில இல்ல நீ உட்காந்தா அழகா இருக்கும், ஒரு சில உங்க வேகத்துக்குலாம் நம்மளால உட்கார முடியாது, நீங்க பாடி பறந்துருப்பேன் நான் பாடி கீழே பறந்துருவேன். கருடன் அப்படியே ஒரு வேகம் உண்டு, மக்கிய அடிச்சுட்டு பறந்தாரணும் அப்பேற்பட்ட ஒரு வேகம் உண்டு. அவர் சொன்னார் நிச்சயமா மாட்டே பெருமாள் ஃப்ரீயா இருக்கும்பொழுது வந்து காட்சி கொடுத்தா போதும். உடனே திரும்பி கருடன் அப்படி ரொம்ப துக்கமா போறா, தவ ஏறமாட்டேன்னு தாயார் சொன்னா இருக்கட்டும் ஆஷாட சுத்த ஏகாட்சி முடிஞ்சாலும் போகலாம். சுக்காரா வந்து அதுவும் பிடிக்கும், காத்திருக்கிறது ஒரு சுக்கம், சுவாமிக்காக காத்திருக்கிறது ஒரு சுக்கம், இந்த வழி பண்றீங்க காத்திருக்கும் அதுவே ஒரு சுக்கம், அது ஒரு சவம், காத்திருக்கிறது ஒரு சவம் தான். பகவான் நிச்சயமா இதை விட வசதியை அழிச்சுட்டு போவான், சந்தேகமே வேண்டாம். அழகா ஆச்சு ஆஷாட சுத்த ஏகாட்சியெல்லாம் முடிஞ்சாச்சு, அந்த பக்தர்கள்லாம் திரும்பி வந்துட்டான். இவாளெல்லாம் ஊரு போய் திரும்பி துக்காரம் அந்த இடத்தோட்டு அங்கங்க நகரல, ஒருவேளை பகவான் வந்து நம்ம அங்க நிக்கலன்னா என்ன பண்றோம், அங்கேயே நின்றுட்டு இருக்க சில போல சாப்பிடல அன்னாகாரம் எதுவும் எடுத்துக்கல. இவாள்லாம் அந்த பின்னாடியே பகவான் கருடன் மேல அப்படி ஜம்முன்னு வர தாயார கூச்சுண்டு ஊரும் புல் கொடியும் வந்தே அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். காய்ச்சின பறவை ஊர்ந்து திருப்பி அப்படி பெருமாள் காய்ச்சினி என்னன்னு அப்படி பறவையில் அப்படி வந்தாராம். சுகாராம் பார்த்தார் ஹே பிரபோ அப்படின்னு பெரியாழ்வார் மாதிரி பல்லாண்டு பாடுகிறார். அங்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் தேவடி செவ்வி திருக்கா. பாண்டகன் இறங்கி வந்தா இறுக்கி கட்டின்றான். பாண்டகன் சொன்னா நான் தான் உன் கூடவே இருக்கேனேடா, ஒரு சொன்ன அந்த தத்துவம் எல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், நீ நீயாவே இரு நான் நானாவே இருக்கேன், நீ நீயா இரு அப்பதான் நான் உன் அனுபவிக்க முடியும், நீ பாயசமா இரு அதை குடிக்கிறவனா நான் இருக்கட்டும், நீ சந்திரனா இரு நான் சகோர பட்சியா இருக்கு, நீ மழையா இரு அந்த மழை ஜலத்தை குடிக்கக்கூடிய பட்சியா நான் இருக்கேன், இப்படி எல்லாமே அந்த மாதிரி சொல்றான். பகவான் சிரிச்சான், உன் பக்தி விசேஷமா இருக்குடா அப்படின்னு இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிருக்கேன். இப்படி துக்காராம் பலவிதமான பகவத் பக்தி பண்ணிருக்கேன், சௌக்கியமா ஆனந்தமா நிம்மதியா இருக்கான். இப்ப சத்ரபதி சிவாஜி அப்பப்ப அழகா வரா வந்து துக்கார மகாராஜ சேவிச்சு அழகா நாமஜபம் எல்லாம் பண்ற. இந்த விஷயம் அவுரங்கசீப்க்கு தெரிஞ்சு போயிடுச்சு. பார்த்தான் இதுதான் நல்ல சந்தர்ப்பம், அவன் ஆயுதம் எல்லாம் இல்லாம வரான், அந்த மாதிரி சமயத்துல சூழ்ந்து நின்று அவனை வெட்டி கொண்டு போட்டுடலாம், கண்டம் துண்டமா வச்சிடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். பசு மாமித்த சாப்பிடறவாளுக்கு புத்தி அப்படிதான், அதுவும் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியல வந்துட்டான். அழகா எப்பொழுதும் போல சத்ரபதி சிவாஜி வந்து அழகா உட்கார்ந்து ஜபிச்சிருந்த. அப்ப சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய ஒரு ஒற்றன் ஓடி வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜா கிட்ட ஒரு சின்ன சீட்டை கொடுத்தான், எழுதி இருக்கான் அவுரங்கசீப்னு இங்க வந்து தெரிஞ்சு போயிடுச்சு, அதனால இந்த இடத்தை சுத்தி தன் ஆட்களை சுத்தி வளைச்சுட்டான். அவுரங்கசீப் அவரோட ஆட்கள் எல்லாம் வந்துட்டான், உங்களை கொலை பண்ணணும்னு காத்திருக்கா. ஒருவேளை நீங்க மாறு வேஷத்துல வந்திருப்பாள் யோசிச்சுட்டு இருக்கா. எப்படியும் நீங்க வெளில வரும்போது கொண்டுடலாம் குதிரையில போவது நினைச்சுட்டு இருக்கா. ஒரு கால் நீங்க குதிரையில கிளம்பி போகல அப்படின்னா சத்திரபதி சிவாஜி யாருன்னு தெரியலனா கவலை வேண்டாம், இந்த பஜன் நடக்கிறது நடந்துச்சு எல்லாரையும் வெட்டி போட்டுவோம்னு ஒரு முடிவு பண்ணி வந்திருக்கான். படிச்சவன் டக்குன்னு எழுந்து நின்றுட்டார் சத்திரபதி சிவாஜி. துக்காராம் சொன்னார், உக்காரு ராஜா அப்படின்னா. ராஜா கைகூப்பிட்டான், இல்ல சுவாமி உட்காரக்கூடிய நிலைமையில நான் இந்த அடியனுக்கு உத்தரவு கொடுக்கணும், உங்களுடைய திருவடிக்கு நமஸ்காரம், இன்னொரு ஜென்மா இருந்ததுன்னா நிச்சயமா உங்களுடைய சிஷ்யனா பிறக்கணும், இந்த மாதிரி விட்டலாம் நாம ஜபிக்கணும். துக்காராம் புரி தட்டிடுத்து, ஏதோ ஒரு விபரீதம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. எனக்கு சன் துக்காரம் சொன்ன பாண்டங்கண் மேலானே உட்காருன்னு துக்காராம் இப்படி பார்த்தார், சிவாஜி இப்படி பார்த்தார், பாண்டங்கண் மேல் ஆணையா சுவாமி அப்படின்னா, எதுவாயினும் பாண்டங்கன் பொறுப்பு. இப்படி பாண்டங்கன் பார்த்தார், அங்க பாண்டன் மூர்த்தி இருக்கு பார்த்தார், பாண்டங்கா ஹிந்து தர்மம் உன்னுடைய பொறுப்பு, ராஜா உன்னுடைய பொறுப்பு, நாங்கள் உன்னுடைய பொறுப்பு, எங்களுக்கு தெரிஞ்சு நாமஜபம் பண்றோம். சிவாஜி மகாராஜ கையை கூப்பிண்டா, நாமஜபம் பண்ணா இதெல்லாம் இந்த பக்த ஜனங்களை காப்பாத்திடு, என் ஹிந்து தர்மத்தை காப்பாத்திடு, என் ஹிந்து தர்மம் தோத்து போகக்கூடாது, என்னுடைய இந்துஸ்தானம் தோத்து போகக்கூடாது, விட்டலா உன் பொறுப்புன்னு திருவடியில விழுந்தான். நம்மள அப்படிதான் விழணும், நம்ம இந்து தர்மம் தோக்காது தோத்து போகாது, தோத்து போக விட மாட்டான் விட்டல், சத்தியமா தோத்து போக மாட்டோம். அன்புடா பார்த்துட்டு இருக்கோம் எத்தனையோ மாற்றங்கள், எல்லாரும் உட்காந்து பதில் பண்ண ஆரம்பிச்சா, விட்டல 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 வேகமா பதில் நடந்துருது. சற்று வேகமா சிவாஜி மகாராஜா எழுந்து வெளில ஓடி வந்தான், திட்டு பிடிச்சா மாதிரி வந்தான். அங்க ஒரு குதிரை இருந்த, அவனுடைய குதிரை அதை ஏறினான், கிட்டு கிட்டு பறக்க அந்த குதிரை, திருமங்கை ஆழ்வாருடைய ஆடல்மா குதிரை போல, நம்பெருமாள் குதிரை வாகனத்துல வேடுவழி உற்சவத்துக்கு வேகமா வருவார் அது போல, கட்ட 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 பறக்கிறது. உடனே அந்த முகமதியர்கள்லாம் துரத்துறான், தன் துக்காராம் உள்ள பஜனை பண்ணிட்டு இருக்கார், இங்க சிவாஜி துரத்துறான், காட்டுக்களா வளைஞ்சு 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 போயிட்டு இருக்கா, அவளால முடியல. பல இடங்கள்ல அவள் ஒண்ணுமே தர, திடீர்னு பார்த்தா கத்தி வருது, தலையை சீ வருது, சக்கர பார்த்தா சிவாஜி அப்படி சிரிக்கிறான். பெரிய பேர் கூட்டமா வந்திருக்கான், அங்கங்க திடீர் திடீர் திடீர்னு எங்கேயிருந்து போறான், எங்க நுழையறான், எப்படி வெளில வந்து யார வெற்றான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது. ஒரு சிக்கல சில பேர்லாம் பார்த்தா தப்பிச்சான் போடச்சுன்னு ஓடி போயிட்டான். எல்லாம் முடிஞ்சது, இங்கெல்லாம் பஜனை முடியறது, அங்கெல்லாம் பெரிய சண்டை முடிஞ்சு சத்திரபதி சிவாஜி ஒண்ணுமே ஆகல. அழகா பஜனை முடியறது, ஹே விடலா பாண்டுரங்கா, ஹே கருணா சாகரா, ஹே கிருபா தயாளு, ஹே பிரபோ அநாதநாதா தீன பந்தோ, ஹே ரக்ஷகா ஆர்த்தி காட்ட போறோம் வந்துடுறான்னு கத்துறா. ஒண்ணுமே புரிய ஆர்த்தி காட்ட போறோம் தோதானே பாண்டங்கன் இருக்கான்னு பார்த்தா உள்ள சிவாஜி நுழையறான். சிவாஜி மகாராஜா நுழையறாரு, இங்கதானே உட்காந்து பக்கத்துல சிவாஜி மகாராஜா உட்கார்ந்துட்டு தான் இருக்காரு. இந்த கூட்டத்தில் ஒரு சிவாஜி மகாராஜா உட்கார்ந்துருக்கா, இன்னொரு சிவாஜி மகாராஜா வெள்ளேந்து உள்ள வரா, எல்லாரும் பார்த்துருக்கா சிவாஜி மகாராஜா, சிவாஜியும் பார்த்தா பிரபோன்னு கை கூப்பிடான். சிவாஜி மகாராஜாவுக்கும் சந்துக்காராம்க்கும் மட்டும் ஸ்வயம் பாண்டுரங்கன் பண்டரிநாதனா காட்சி கொடுத்தா, பாண்டுரங்கன் வீரன். நம்ம பெருமாள்லாம் பாவப்பட்ட பூச்சியெல்லாம் கிடையாது, ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருக்கான்னா அசுரவதம் பண்ணிட்டுத்தான் அடங்குவான், அசுர வதம் பண்ணுவான், சரணாகதி பண்ணிட்டான அனுகிரகமும் பண்ணுவான், ரொம்ப சமத்து. அத்தனை ஆச்சரியம், பாண்டன் அப்படி வந்துட்டான், சிவாஜி மகாராஜா கதறினார், ஏ பிரபோ எனக்கு என்ன கவலை, இப்ப நான் போனா கூட எனக்கு கவலை இல்ல, விட்டலா நீ பாத்துக்கடா ஹிந்து தர்மத்தை அவருக்கான அந்த பேர் தான் சொல்லணும், விட்டலன் இருக்கான் ஹிந்து தர்மம் ஜெயிச்சே தீரம், ரங்கன் இருக்கார் ஜெயிச்சே தீரம். ஆச்சரியம் அழகா பார்த்தா எல்லாரும் பார்த்துட்டு டக்குன்னு அந்த சிவாஜி மகாராஜா ரூபம் மறைஞ்சொடுத்து, திடீர்னு பாண்டவனுடைய ரூபம் அப்படியே பல பலவளன்னு சொல்லிக்கிற வெளில வந்து உள்ள வந்தார். அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சது, ஸ்வயம் விட்டலன் சிவாஜி மகாராஜாவுடைய ரூபத்துல வந்து இந்த முகம்மதி வீரர்களை ஜெயிச்சான் அப்படின்னு. அப்படி காப்பாத்தின பகவான் நம்மளை காப்பாற்ற மாட்டோம், நம்முடைய இந்து மந்திர நகரத்தையா காப்பாற்ற மாட்டோம், நிச்சயமா காப்பாற்றோம். ஆச்சரியம், சிவாஜி மகாராஜா சன் துக்காராம் மகாராஜ் காலை பிடிச்சிட்டு கதறி அழுதான். துக்காராம் சொன்னா ஓம் பக்திக்கு விட்டல வசப்பட்டான், இந்து தர்மம் அவனுடைய பொறுப்பு அப்படின்னு. இப்படி எல்லா பக்கமும் சன் துக்காராம் மகாராஜுடைய பெருமை லோகத்துல பிரகடனமாயிட்டே இருக்கு. 41 வயசு ஆகிறது, சும்மா சின்ன வயசு தான் சன் துக்காராம் மகாராஜுக்கு. பகவான் அப்படின்னு வைகுண்டத்தை ஒரு மீட்டிங் போட்டான், எனக்கு துக்காராம் இங்கேயே இருக்கணும்னு ஆசையா இருக்குன்னு. வைகுண்டநாதன் நாராயண் பரணபதநாதன் உடனே எல்லாரும் கேட்டா, என்ன பிரபு இப்பதான் அனுப்பியிருக்கள், இல்ல அவன் பாட வேண்டிய அபங்கம் எல்லாம் பாடி முடிச்சாச்சு, எனக்கு துக்காராம வைகுண்டத்துக்கு கழிச்சு வந்துடணும்னு ஆசையா இருக்கு. ஏன் சுவாமி இன்னும் நிறைய நாள் இருக்கட்டும், இல்ல வேண்டாம் வேண்டாம், இதுக்கு மேல இருந்தான்னா இந்த உலக ஜனங்கள் மதிக்க மாட்டா, இது உலகத்துடைய சுபாவம், ஒன்னு அபரிமிதமா கிடைக்கிறது வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு விலை குறைச்சல்தான் என்னைக்குமே சரி. அதனாலதான் சுவாமி விவேகானந்தர், ஆதிசங்கர் பகவத்பாதர், பராசர பக்தர், கணித மேதை ராமானுஜம், இன்னி வரைக்கும் இங்கிலீஷ்காரெல்லாம் சலாம் போட்டுருக்கோம், சல்யூட் அடிச்சுருக்கேன், சா என்ன மேதைதா, நமக்குதான் கணித மேதை ராமானுஜத்தை பத்தி தெரியல. கணித மேதை ராமானுஜம் நிறைய சூத்திரங்கள்லாம் எழுதுறார், திருக்குடந்தை கும்பகோணத்தால் தான் கணித மேதை ராமானுஜர் வீடெல்லாம் இருக்கு. அவர்கிட்ட கேட்பா இந்த சூத்திரம் இந்த மேக்ஸ் ஃபார்முலாம் யார் சொல்லி கொடுத்தான்னா, தாயார் சொல்லி கொடுத்தாங்க, சாரங்கபாணி கோவில் இருக்க தாயார் தான் எனக்கு சொல்லி கொடுத்தா, அவர் சொல்லதான் எழுதுறேன் அப்படின்னு அப்பேற்பட்டவர். அதனால பகவான் சொன்னா, இல்ல சுக்காரம் இனிமேல் தூவலகத்தில் இருக்கிறதுல எனக்கு அபிப்பிராயம், 41 வயசு தான் ஆகுது, சின்ன வயசு தான். அப்ப தாயார் கேட்டா, என்ன பிரபு அவசரம் தான், இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் போதும் அப்படின்ட்டா, எனக்கு இனிமேல் முடியாது, எனக்கு சுக்காரம் இங்க வரணும் அப்படின்ட்டா. சரினுட்டா பகவான் சொப்பனத்துல வந்தா, ஹோலி எல்லாம் பொடி எல்லாம் தூவி விளையாடுவோம் இல்லையா, கிருஷ்ணன் ராதிகம் விளையாடின ஹோலி, ஹோலிகான்ற ராட்சசிய வதம் பண்ண நாள், பிரகலாதனுடைய அத்தை ஹோலிகா அவள் நெருப்புல எரிஞ்சு போன நாள் தான் ஹோலி. எல்லாம் நீ வண்ணப்பொடி எல்லாம் தூவி விளையாடுறதுல கிருஷ்ணன் ராதிகாவும் விளையாடின விளையாட்டு, பிருந்தாவனில் விளையாடணும், துவாரகா அங்கெல்லாம் விளையாடுற ஹோலி சூப்பரா இருக்கும். ஒரு தடவை ஹோலிக்கு பிருந்தாவனமோ துவாரகையோ பன்றிபுரத்து போகணும், வெள்ளையே ஆள் வரமாட்டோம் அதிகமா, பாண்டவனை ஏகாந்தமா அனுபவிக்கணும், கொள்ளையடிக்கணும்னா இந்த ரங்க பஞ்சமி ஹோலி என்னைக்கு போகணும், நாங்க ஒரு தடவை போனோம், ஆளே கிடையாது. நான் கூட சொன்ன ஊர் ஆளே காணும் அப்படின்னு பார்த்தா கோவில்ல ஆளே கிடையாது, நாங்க ஒரு 20 பேரை 15 பேரை போயிருந்தோம், அத்தனை தடவை பாண்டவனை பார்த்துருங்க வரிசையில் நின்று ஒரு சீதாவா சொல்லிட்டாங்களே, நீங்க முதல்ல கிளம்பும் எங்களுக்கு பயமா இருக்கு, பாண்டவனை கடத்தின் போயிடுவோம் பயமா இருக்கு, நீங்க படிச்சுக்கா. ஆச்சரியம் அந்த மாதிரி ஹோலி பகவான் ராத்திரி சொப்பனத்துல வந்துட்டான். அழகா சொன்னான் ஹோலி, இந்த பௌர்ணமி தான் வருது, இந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதம பகவான் சொன்னான், சுகா வா வைகுண்டம் போகலாம் அப்படின்னு. சுகா ராம் சொன்னா, எதுக்கு நான் சௌக்கியமா தானே இருக்கேன், இந்திராணி நன்னா இருக்கு, பன்றிநாதன் இருக்கான், பாண்டரங்கன் இருக்கான், ஏ பாண்டரங்கன் நான் அங்கெல்லாம் வரல, அங்கெல்லாம் பெரிய பெரிய வாழலாம் இருப்போம், நான் இங்கேயே இருக்கேன், நமக்கு இந்த ஊர் தான் சரியா இருக்கு, நமக்கு பன்றிபுரம் தான் சரியா இருக்கு. பகவான் சொன்னா, இல்ல 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 நீ வந்துடேன் சொன்னார், இல்ல இல்ல நான் அதிக அபங்கம் பாடணும் அப்படின்னாரு. பகவான் சொன்ன நீ பாடியாச்சுன்னு கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு, கடைசி நாள்ல பாடி முடிச்சுடலாம். ஏன் பிரபோ அப்படின்னார், இல்ல சுக்கா நீ வந்துட, நீ என் கூட வந்து வைகுண்டத்தில் இருந்துரு போதும் அப்படின்னு. சுக்காராம் எப்படி பார்த்தா, சரி பாண்டவங்க உனக்கு அது இஷ்டம்னா எனக்கு அது இஷ்டம், உன்னிஷ்டம் என் இஷ்டம், இப்ப பாண்டவன் வந்து வாழ்ந்துதான் கிளம்பிடணும், சரியா ரெடியா, இங்க நிறைய பேர் ரெடி இல்லையே, பரவாயில்ல யார் யார் ரெடியா இருக்காளோ காலத்தே பகவான் அழிச்சுட்டு போவோம், இப்ப அழிச்சு போறதா இல்ல, ஆனா நான் நிறைய உபன்யாசம் பண்றேன், நீங்க எல்லாம் கேட்க நிறையா இருக்கப்பா, கட்டாய மோட்சம் உண்டு சந்தேகமே வேண்டாம், எந்த காலத்துல பகவான் ஐஷன் போன அதாவது நம்ம ரெடியா இருக்கணும் எப்பொழுது வேண்டுமானோ, அதை மதிக்குதான் சொல்றேன். அப்புறம் வர நாளைக்கு வர நாளைக்கு வர ஒரு 10 நாள் கழிச்சு வரட்டுமா, நியூ இயர் எல்லாம் வருது அப்படின்னா சொல்லப்படாது, பொங்கல் வருது அப்படிலாம் சொல்லப்படாது, தோன தோ எல்லுனா என்னையா நிக்கணும், சரியா, எப்ப சுவாமி கிட்ட ரெடி அவ்வளவுதான். பொண்ணு பிள்ளைகள் அதெல்லாம் பெருமாள் பார்த்துப்பார், வீடு கட்டிட்டு அதெல்லாம் பெருமாள் பார்த்துப்பார், பேங்க்ல பணம் போட்டு அதெல்லாம் பெருமாள் பார்த்துப்பார், எல்லாம் அவர் பார்த்துப்பார், நீ கவலையே படாதுப்பார், எதை பத்தியும் கவலைப்படாதுப்பார், எல்லாம் அவர் பார்த்துப்பார், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார், உங்க ஆத்துக்கு விஷயத்துல எல்லாம் அவர் பார்த்துப்பார், எப்ப வந்தாலும் ரெடியா இருக்கணும், சரியா சரியா கன்ஃபார்மா, நிச்சயமா ரெடியா இருக்கணும், எப்ப வேணாலும் என்னைக்கு கூப்பிடணும், விட்டல நானும் சரி இனி போலாம், அவனுக்கு போர் அடிக்கிறதா போயிடணும், அவ்வளவுதான், இங்க வார்க்காலே அவார்க்காலே அதான் யோசிக்கவே படம், யார் வேணா இருக்கணும் நம்மிடம் அதுவே, ஓடி போயிட்டே இருக்கணும், வேற யாரும் எது இந்த இடத்துல இருந்து மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரக அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாத் ரெடி 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 அவ்வளவுதான். மறுபடியும் வரப்படாது, மந்தா விட்டனோடதான் வரணும். சரிட்டா சொல்லிட்டாரு புக்காரம், நான் தயாரிப்பான் பகவான் சொன்னான். சரி நாளைக்கு மத்தியானம் அப்படின்னு இருப்பான், பகவான் டைம் கொடுக்குறான். அந்த பிரதம ஆயிருக்கு, அடுத்த திவிதியை கிருஷ்ணபக்ஷம் இரண்டாவது நாள் ஆயிடுச்சு, தேய்மிரையில முதல் நாள் இரண்டாவது நாள் விடிய 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 பஜன் நடக்கிறது. துக்காரம் ஆனது தலைக்கிறார், அன்னைக்கு அபங்கம் கொற்றார். ஜனகிட சொல்றார், எதுவும் சாஸ்திரம் இல்லை, பெரிய வேதாந்தம் தெரிய வேண்டாம், தத்துவம் புரிய வேண்டாம், நீ யாரும் தெரிய வேண்டாம், விட்டலன் இருக்கான், பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ, விட்டலனை தவிர வேற எதுவும் சத்தியம் இல்ல. விட்டல 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 விருந்து கொடுக்கணும்னு வைகுண்டவாசிகள் எல்லாரும் கீழே இறங்கிட்டா. சுவாமி ராமானுஜர்ல இருந்து ஆதிசங்கர பகவத் பாதர்ல இருந்து ஆழ்வார்கள் இருந்து அத்தனை பேருமே பூமியில இறங்கியாச்சு. தேகுல அழகா ஒரு பெரிய சமாராதனை நடக்கிறது பக்தர்களுக்கு எல்லாம், சதி ஆராதனை ரொம்ப பெருசா நடக்கிறது. எல்லாம் யாரோ ஊர் ஜனங்க நினைச்சிட்டு இருக்கா, எல்லாரும் தேவலோகத்துக்கு அத்தனை இறங்கியாச்சு, வைகுண்டத்துல இறங்கியாச்சு. விடிய விடிய பஜனை நடக்கிறது. அடுத்த நாள் காலத்துல எல்லாரும் போய் இந்திரியானுங்க இப்படி குளிக்கிறா, ஜபிக்கிறா சந்துக்காரம். அதுக்காக இந்திரியா நல்லா குளிச்சார், எல்லாரும் பிரசாதம் எல்லாம் கொடுத்தா, எல்லாரும் சாப்பிட்டார். அப்படியே அப்படியே ஆனந்தத்தை எல்லாரும் தலைச்சிட்டு இருக்கா. சந்துக்காரம் சொன்னார், நான் வைகுண்டம் போறேன், நான் வைகுண்டம் போறேன், நான் வைகுண்டம் போறேன், நான் வைகுண்டம் போறேன், என் ஊருக்கு போறேன்னு. எல்லாரும் சிரிச்சா, அப்பதான் எங்க போனாலும் வைகுண்டம் போறேன்னு வரும். துக்காராம பக்கத்து ஊர் போனா கூட நான் வைகுண்டம் போறேன் அப்படின்னு, ஏன்னா வைகுண்டம் கூப்பிடுற தூரம் அப்படின்னு. அப்ப கூட சரி மனைவியை கூப்பிடலான்னு ஒரு அபங்கம் பத்து அபங்கம் எழுதி அனுப்பினார், வைகுண்டம் போலாம் வா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடும், தேமே இந்த போனதெல்லாம் போகட்டும், பிட்டன் உனக்காக வைகுண்டம் கொடுத்துருக்கான் வா அப்படின்னு. அதுக்காக அபங்கத்தை கொண்டு போய் அவரோட சிஷ்யன் கொண்டு கொடுத்தான். காவலி சொன்ன, இந்த மனுஷன் வேற வேலையே கிடையாது, இப்பதான் மாடு கொஞ்சம் நன்னா பால் கறக்கிறது, இப்பதான் கொஞ்சம் நம்ம பாலுக்கெல்லாம் நல்ல விலை கிடைக்கிறது, இப்பதான் ஃபேமிலி செட்டில் ஆகிட்டு இருக்கு, மூணு பொண்ணுகளுக்கு எல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சுட்டார், திருவிழா அடைஞ்சவங்க கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சுட்டார், குழந்தைகள்லாம் இப்பதான் பெருசாகிட்டு இருக்கா, இப்பதான் கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் செட்டில் ஆகி நிம்மதியா இருக்கு. இந்த மனுஷனுக்கு பொறுக்காதே, வேற வேலை இல்லை, நான் வரல அந்த ஆள் போக சொல்லுங்க அப்படின்னு. பக்காளுக்கு மட்டும் ஜாக்கிரதையா வாயவிடும். சுக்காரம் பார்த்தார், சிரிச்சா, சரி கூப்பிடுறது பெரியவாளுடைய தர்மம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ரெடியா அழகா சொன்னா கேக்கல, இப்படி எல்லாம் ஆயிட்டு துக்காரம் சொன்னா நான் வைகுந்தம் போறேன், எல்லாரும் பக்தி பண்ணுங்க, நாமஜபம் பண்ணுங்க, விட்டலன் இருக்கான், வேற ஒண்ணும் தெரிய வேண்டாம், விட்டலன் சாஸ்வதம், விட்டலன் சத்தியம், விட்டல 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 விட்டல
Tala vez, 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 tala
அதே ஆகாசம் சிறிய வெளிச்சம் புஷ்பக விமானம் இறங்குகிறது. சில பக்தர்களுக்கெல்லாம் தெரியறது, பல பக்தர்கள் அந்த வெளிச்சத்தை கண்ண மூடிட்டு டக்குன்னு சூரியன் பிரகாசமா வெளிச்சமா வந்தா போல அழகா புஷ்பக விமானம் வந்து இறங்கிட்டு எல்லாரும் நினைச்சா துக்காரமுடைய ஆத்மா வைஷ்ணு வருவார். பாண்டவன் பார்த்தா துக்காரம் சரீரத்தை கூட பூமியில விடத்துக்கு பகவானுக்கு ஆசை இல்லை. துக்காரம் சரீரத்தோட புஷ்பக விமானத்தை ஏறியாச்சு. ஒரே எல்லாரும் கண்ணை மூடிட்டா, கண்ணை மூடி விட்டுலாம் ஜபிக்கிற சமயத்துல இவர் புஷ்பகமாக ஏறியாச்சு. விட்டலாசத்தை நல்லா கேட்டு இருக்கு. விட்டல 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 கொஞ்சம் கொஞ்சமாக துக்காராமுடைய அந்த சப்தம் குறைஞ்சுது. டக்குனோட சப்தம் கேட்கலன்னு கண்ணை திறந்து பார்க்கறா, தூரத்தில் ஏதோ ஒரு வெளிச்சமா ஒன்று போயின் இருக்குன்னு தெரிகிறது. பக்கத்தில் சம் துக்காராம் இல்லைன்னு தெரிஞ்சுது. துக்கி வாரி போடுற அத்தனை பேருக்கும் ஹா பிரபோன்னு கதர்றோம். சில இடங்கள்ல துக்காராமுடைய வேலைக்காரி மட்டும் அவர் வேஷ்டியை பிடிச்சுன்னு அந்த மேல ஏறிட்டு அவ கூட போயிட்டான் அப்படின்னு பாருங்க கிடைக்குது. அவ பாக்கி அவ பார்த்தா நீங்க நிஜமாவது ரைகுண்ட போறாங்க தெரிஞ்சு போயிட்டான். துக்காராம் வேடுவ பின்னாடியே அந்த வீட்டுல வந்து ஏதோ பிடிச்சேன் கண்ணு பூசி தெரியா ஓடி துக்காராமுடைய வேஷ்டியை பிடிச்சிருந்தாலும் அவனு நேரம் போயிட்டான் பாக்யவதி. அது மாதிரிதான் பூந்தானம் அவருடைய சரித்திரத்திலையும் காண கிடைக்கிறது. அந்த அந்த சமயத்துல வேஷ்டியை பிடிச்சிட்டா துக்காராம் வானு தூக்கி வேலை வச்சா கிளம்பி போயாச்சு. சத்தியம் அவ வரமாட்டேன்னுட்டா. இவ பார்த்தா ஜென்மாவே போதும், துக்காரம் அவிட்டா என்ன மோட்சத்துக்கு ஐஷன் போட்டு இனி ஆள் கிடையாது, எனக்கு பக்தி இல்ல, நாமஜபம் இல்ல, சத்த இல்ல, வினயம் இல்ல, தன் துக்காராமுடைய கிருபையினாலே மட்டும்தான் அடைய முடியும். அப்ப பிடிச்சா வைகுண்டம் போயிட்டான். எல்லாரும் அப்படியே துடிக்கிறா, இன்னும் புரியல. அப்படியே இன்னும் அந்த மரம் அங்க சாட்சியா நிக்கிறது. துக்காராம் கோவில் கொஞ்சம் தள்ளிதான் ஒரு இடத்துல இருந்து வைகுண்ட கமனம் வைகுண்டத்துக்கு கிளம்பினார். இன்னைக்கும் அந்த மரம் அங்க சாட்சியா நிக்கிறது. கோழி முடிஞ்ச ரெண்டாவது நாள் மத்தியான வேளையில சன் துக்காரம் பரம பிடிச்சார். சரீரத்தோட உடம்ப இங்க விட்டுட்டு இல்லை, தூரத்துல போயாச்சு. எல்லாரும் ஆகாசத்தையே பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வெளிச்சம் மறைஞ்சு போயிடுச்சு. அப்ப புரிஞ்சு கொடுத்த எல்லாருக்கும் நிச்சயமா சன் துக்காரம் வைகுந்தம் போயிட்டார். எல்லாரும் அழறா ஆவலிக்கு தெரிஞ்சு ஓடி ஓடி வந்து அடிச்சுட்டு அவர் ஐயோ தெரியாம போயிடுச்சு, இருக்கும் போது விட்டேன், கிளம்பும் போது விட்டுவிட்டேனே. நிஜமாவே பாவம் தானே, எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா, எவ்வளவோ படாத பாடுபட்டிருக்கா, விக்ரம் தரிசனம் எல்லாம் கொடுத்துருக்கான், ஏன் அவ்வளவு ஐஷன் போயிருக்கலாமே அப்படின்னா. அவ குழந்தைகள் இருக்கா இல்லையா, இப்ப குழந்தைகள் நல்லா இருந்ததுதானே இன்னைக்கும் துக்காராம் வம்சத்தார் பூமியில இருக்கா. தேவூர் எல்லாம் துக்காராம் வம்சத்தார் இன்னும் இருக்கு, அடியன் சேவிச்சிருக்கேன். இந்த மாதிரி பெரிய நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இருக்கா. அப்ப அவளை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஆவணி வேணுமா, அவளுக்கு எப்படி மோட்சம் உண்டு தன் துக்காராம் அணிங்கான. அப்ப போகல அழகா குழந்தைகள் எல்லாம் அழகத்துகள் என்ன சொல்ல முடியும். அப்படியே போயிட்டு அழகான்னு பார்த்துட்டு அவருடைய சிஷியர்கள் இந்த ராமேஸ்வரம் பட் தேஷ்பாண்டே இந்த கொண்டோபா அதெல்லாம் பல ஊர்லயும் பல பேர் வந்திருக்கா. மூணு நாள் ஆச்சு, நாலு நாள் ஆயாச்சு. பரமபுரிச்சு ரெண்டாவது நாள் தித்திய அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷ ஹோலிக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் பரமபுரிச்சுட்டார். அவளுக்கு ஒன்றும் புரியல, இது நம்பர்தா வேண்டாமா ஒன்றும் தெரியல. அப்போ திடீர்னு இவெல்லாம் பாருங்க ஆகாசத்திலேருந்து தன் துக்காராம் கையில் எப்பொழுது ஒரு ஜால்ரா வச்சிருப்பார், தாளம் போடுவார், தோளில் எப்பொழுது ஒரு சால்வை போட்டு இருப்பார். இது ரெண்டு ஆகாசமே பறந்து வந்து அவர் எந்த இடத்துலேருந்து வைகுண்ட கவனம் போனாலும் அந்த தொப்புன்னு விழுந்துருக்கும். எல்லாருக்கும் புரிஞ்சது சன் துக்காராம் மோட்சம் அடைஞ்சுட்டா அப்படின்னு தெரிஞ்சது. என்ன எல்லாரும் பார்த்தா சரி இவர் கண்ணெதிர்க்க பாக்குற பாக்கியம் கிடைச்சது, அவரோட நாமஜபம் பண்ற பாக்கியம் கிடைச்சதுன்னு சன் துக்காராம் எல்லாரும் கொண்டாடினார்கள். அழகா அவருடைய மூர்த்தியை கோவில்ல ஸ்தாபிதம் பண்ணா, இன்னைக்கும் தேகுல அந்த மூர்த்தி இருக்கு, இன்னைக்கும் வருஷா வருஷம் துக்கா பீச் அப்படின்னு இருக்கு. அந்த சமயத்துல லட்சோப லட்சம் ஜனங்கள் தேகுக்கு வருவா இந்த மாசி மாசம், இந்த போலிக்கு அடுத்த ரெண்டாம் மாசி பௌர்ணி கிருஷ்ணபக்ஷ திதியை எல்லாரும் வருவா. கரெக்டா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல துக்காரம் எந்த சமயத்துல வைகுண்ட பிராப்தி அடைஞ்சாரோ அந்த சமயத்துல திடீர்னு அந்த மரம் மட்டும் லேசா கிடுகிடுன்னு ஆடும். இன்னி வரைக்கும் வருஷா வருஷம் நடந்ததுக்கு ஒரு வருஷம் நம்மளும் போயிருவாங்க. அதே சமயத்துல ஆலந்தியில சந்த் ஞானேஸ்வரருடைய கோவில் கோபுரத்தில் இருக்க கலசம் கிடுகிடுன்னு ஆடும். இன்னைக்கும் சத்தியமா நடந்துருக்கு கரெக்டா, எல்லாரும் அப்படியே பின்ட்ரா பிரைலண்டா இருக்கும். அப்படி கீழே எள்ளு போட்டா கூட சத்தம் கேட்கும் அப்படி இருக்கும். அதுல கரெக்டா எந்த டைம்ல சந்துக்கார மோக கிடுகிடு சாமி இருந்த மாதிரி ஆடும் அந்த மரம் ஆச்சரியம். அதுக்கப்புறம் எத்தனையோ பேருக்கு இன்னைக்கும் சந்துக்காரம் காட்சி கொடுத்துட்டு இருக்க. மகிபத்தின்னு ஒருத்தர் தான் சந்துக்காரம் சரித்திரம் பக்த விஜயம் எல்லாம் எழுதிட்டாங்க. அவர் எழுதும்போது சொன்னா சந்துக்காரம் சரீரத்தோட மோட்சம் அடைஞ்சா நிறைய பிராமணா ஒத்துக்கல, அப்படி கிடையவே கிடையாது, சாஸ்திரத்துல முடியவே முடியாதுன்னு. அப்ப அவர் சொன்னார் பகவானாலையும் பாகவதாலையும் முடியாது என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு தன் கையில இருந்த தம்பூராவும் சப்ளா கட்டையும் ஹே தன் துக்காராம் சரீரத்தோட மோட்சம் அடைஞ்ச உண்மையான நீங்களும் போங்க நீட்டி எரிஞ்சா. தம்பூராவும் சப்ளா கட்டையும் அப்படி பறந்து போய் ஆகாசத்துல மேகத்தெல்லாம் கடந்து ஆகாசம் நேரம் போயிடுச்சு. வைகுண்டம் போனா கட்டாயம் பாருங்க மகிபதியோட தம்பூராவும் சப்ளா கட்டையும் வைகுண்டத்துல இன்னைக்கும் இருக்கு. நான் வரும்போது கன்ஃபார்ம் பண்ணுங்க, யார் முன்னாடி போறோமோ காத்திருந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், வைகுண்டத்துல போனா இதெல்லாம் பார்க்கணும். தடிபாண்டன் பானை சரியா லிஸ்ட் போட்டு மேல வந்து கேட்ப விடமாட்டவங்க எல்லாம். அந்தனோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அங்கேயும் வந்து இதே கதை சொல்லிட்டு அங்கேயும் இந்து மாதாஜி ஜெய், அங்கேயும் வந்து தாமிரபரணி மாதாஜி ஜெய். நடக்கும், நடத்தி காட்டுவான் விட்டல். அவ்வளவு அழகு எல்லாரும் ஒத்துண்டார்கள். அவ்வளவு சத்தியம் சன் துக்காராமுடைய சரித்திரம். 1649 வருஷம் பங்குனி மாசம் பால்குண மாசம் ஹோலிக்கு அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் கிருஷ்ணபக்ஷ த்விதியை இன்னைக்கும் அதை கொண்டாடிந்திருக்கா. அப்படி இந்த சன் துக்காராமுடைய சரித்திரம் ஆண்டாள் திருப்பாவையோட பூர்த்தி பண்ணும். எந்த பாசனம் அடுத்த பாசனம்? மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியே எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு திசைப்பாரே கோல விளக்கே ஆளிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய். எல்லாருக்கும் கிருப பண்ணிடா, ஆளிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய். அடுத்து பாசனம் கூடாரை வெல்லுண்டானா நிச்சயமா? ஆனா யாரும் கூட நெய் பெய்து முழங்கிய வழிவார சக்கர பொங்கல் கொண்டு வரலீங்க. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே சோழ்களையே சோடே செழிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேரோ ரம்பாவார். கூடியிருந்து குளிர்ந்து இருக்கும் மார்கழியில நமக்கு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார பால் சோறு. பால் சோறு யாருன்னா சன் துக்காரம். மூட நெய் மூட நெய்னும் அது பால் சோறு மூட 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 நெய் பெய்து என்னடா நெய் அப்படின்னா வெட்டல 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 இந்த அஞ்சு நாளுமே இந்த விட்டலன்ற நெய்ய மூட பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார இந்த நாட்களையும் காதலையும் விட்டல் 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 வெழியறது இல்லையா? ரொம்ப வெழியாதீங்களுக்கு நல்லா வழிஞ்சிருக்கீங்க எல்லாரும். விட்டல் வழிய வழிய விட்டல் நெய் வழிய வழிய கூடியிருந்து குளிர்ந்தேரோ ரம்பா. அடுத்த பாசனம் என்ன? கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உண்டன்னை பிறவி பெருந்தனை யாமுடையோ இல்லாத கோவிந்தா பிறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ வண்டினால் உண்டன்னை திருவேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீதாராய் பந்தரிபுரம் பறைய சீதாராய் பந்தரிபுரம். நாங்கெல்லாம் அறிவு ஒன்றும் இல்லாத பாப்பா, ஏதோ விட்டலா பாண்டாங்க அப்படின்னா சொல்லிட்டோம், ஆவலி கிட்டலாம் போச்சுட்டோம். அதுக்காக நீ எங்களை போச்சுக்காத, உனக்கு ஆவலி ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். அதுக்காகலாம் போச்சுன்றாத, இறைவா நீ தாராய் பந்தரிபுர யாத்திரை, நீ தாராய் பரையேலோ ரெம்பாவா. அறி ஒன்றும் இல்லாத பாப்பா, ஏதோ இப்படி அலைஞ்சிட்டு இருக்கோம், ஏதோ விட்டலா சந்துக்காரம் நம்பி நாங்க விட்டலான்னு ஜபிக்கிறோம். கோமரியாது நீ காப்பாத்திக்கும், சிறுவேர் அழைத்தனும் சீரி அருளாதே, இறைவா நீ தாராய் பரையேலோர் என்பாவாய். சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் நீ சொன்னும் குளத்தில் பிறந்து நீ குச்சேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாம் செய்வோம் மாற்றேரோர் என்பாவாய். விசலா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க உயர் அப்படிதான் போயிட்டு இருக்கு வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப நாளா தூத்துக்குடினால விட்டல் குடி விட்டல் உபன்யாசம் எல்லாருமே அப்படிதான் கேட்க ஆரம்பிச்சா, குருஜி அடுத்த அடுத்த விட்டல் என்ன என்ன விட்டல் சொல்ல போறது அப்படின்னு கேட்கிறேன். அந்த மாதிரி உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியார், விட்டலுக்கும் நமக்கும் நிரந்தரமான சம்பந்தத்தை இத்தனை பக்தர்கள் வந்து நம்மளெல்லாம் தந்தினி பூவா இருக்கும். சந்துக்காராம் நாமதேவர் சக்குபாய் கோரா கும்பர் ராகா கும்பர் எவ்வளவு பேர் சொல்லியிருக்கோம், சோகா மேளா அத்தனை பேரும் அழகா நம்மளெல்லாம் சேர்த்து விட்டலன் கிட்ட கட்டி போட்டு இருக்கா. அதனால உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு நாமஜபம் பண்ணுவோம். அடுத்தது வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செஞ்சிழையா சேழையா செஞ்சிரஞ்சு அங்கம் பறைகொண்ட வார்த்தை அணிப்புதுவை பஞ்சமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன தங்க தமிழ் மாலை முப்பதும் சப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரண்டு மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலார் எங்கும் திருவருள் பெற்று இம்புருவர் என்பாவார். எங்கும் திருவருள் துக்காரம் வந்துட்டார் பாண்டகன் வந்துட்டான் எங்கும் திருவருள் வேற என்ன வேணும் நமக்கு. அழகான பிரபு அழகான மார்கழி மாசம் ஒரு சந்த் துக்காராம் திருப்பாவை அனுபவிச்சோம். இத்தனை வருஷம் திருப்பாவை சொல்லியிருக்கேன், ஆனா இந்த மாதிரி சந்த் துக்காராம் திருப்பாவையே இதுதான் முதல் தடவையா நம்ம ஊர்ல நான் இவருக்கு எந்த இடத்துலயும் இப்படி ஒரு திருப்பாவை நிறைய வருஷமா சரியா சொன்னா அடியேன் முதல் முதல்ல பண்ண உபன்யாசமே மேடையேறி பண்ண உபன்யாசமே திருப்பாவை தான். திருப்பாவையினாலே ஒரு குதூகலம் உண்டு. அது ஆண்டாலும் அஞ்சு நாள்ல முப்பது திருப்பாவை ஒரு தடவை ஜிபிச்சுட்டோம். சன் துக்காராம் உடைய திவ்யமான சரித்திரம் நிறைய உண்டு, சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகள்லாம் அவரது உண்டு, அடுத்ததுல சேர்ந்து சொல்லிக்கும். முக்கியமா அவருடைய விசேஷமான சம்பவங்கள்லாம் அனுபவிச்சோம் நிறைய இருக்கணும். சன் துக்காராம் அவரை முக்காவாசி முடிச்சுட்டோம், ஒரு 80-90% முடிச்சு, ஒரு 10% சின்ன 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 சம்பவங்கள் அது அப்படியே அடுத்து சந்த் ஞானேஸ்வரருடைய விஷயத்தை சொல்லும்போது சேர்ந்து அனுபவிப்போம். டேட் நீங்க முடிவு பண்ணுங்கோ வந்து விட்டலனோட கூடி இருந்து குளிர்ந்து விட்டல 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 விட்டல. எல்லாருக்குமே நியூ இயர் அப்படின்னா ஒரு ஆசை, 2015 பழக்கம் ஆகிடுச்சு. நான் இதெல்லாம் கொஞ்சம் ஒத்துக்காத ஆளு, இருந்தாலும் உங்களுக்காக இந்த 2015 உங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் சந்துக்காராம் சரித்திரம் விட்டலன் நாமஜபம். அதனால 2014 விட 2015 இன்னும் அமோகமா நீங்காத செல்வத்தோட மறைஞ்சு சிந்து ஜனங்களோட சௌக்கியமா நன்னா நிம்மதியா குறையொன்றும் இல்லாமத்தான் இருக்கு, சந்தேகமே வேண்டாம். அதுலயும் இந்த வாட்டி 2000 ஆரம்பிக்கும் பொழுது வைகுண்ட ஏகாதசியோட தான் ஆரம்பிக்கிறேன், அதனால ஒரு குறை இல்லை. 2015 அதனால 2015 தூங்கப்பட முடிக்கணும்னு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். நாங்கள்லாம் நாளைக்கு பாண்டரங்களை பார்க்க போறோம், என் கூட வரவா உடலாட கூட வரா வராதவா உங்களெல்லாம் மனசுல வச்சுட்டு நான் உங்களுக்காக போயிட்டு வந்தேன். எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் போகலாம், வர முடியாதவா கிருஷ்ணாபுரம் பக்கத்தில் இருக்க விட்டலாபுரம் போய் பாண்டரங்களை நல்லா கண்ணார சேவிச்சுட்டு வாங்கும், விடாம நாமஜபம் பண்ணுங்கோ. விட்டலன் இருக்கான், சன் துக்காராம் இருக்கா, மகாத்மாக்கள் எல்லாம் இருக்கா. ராதே கிருஷ்ணா. விட்டல விட்டல விட்ட விடப்படாது, Thank you. ஜெய் போலோ சந்துகாராம் மகாராஜ் கீ. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் தேவடி சொல்லி திருக்காற்றே. அடியோமோடும் மின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. படிவா தோறி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு. படைபோர் தொற்க முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. நாங்கள்லாம் நல்லபடியா சந்திரி யாத்திரை போயிட்டு வரணும்னு எல்லாம் பிரார்த்திச்சுக்கோங்க. பெற்றனுடைய தரிசனம் நாங்கள்லாம் நல்லபடியா அனுபவிக்கணும். நீங்களும் இருந்த இடத்துலயும் பார்க்கலாம். டெய்லியே பிட்டலானுடைய தரிசனம் இன்டர்நெட்ல பார்க்கலாம், மொபைல்ல லைவ் ரிலே பார்க்கலாம். காத்தால எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் பார்க்கறதா எங்களையும் பார்க்கணும். நாங்கள்லாம் காத்தால 26ஆம் தேதி சாயங்காலம் 3 மணி தரிசனத்துக்குள்ள போறோம். ஸோ எங்களோட வர முடியாததா இன்டர்நெட்லயோ மொபைல்லயோ பார்த்தோம்னா 26ஆம் தேதி 3 லேருந்து 4 மணிக்குள்ள பார்த்தேன்னா நம்ம தூதுக்குடிக்காரா இருந்தையெல்லாம் விட்டலோட அங்கே நாங்கள் சேவிக்கும் போது பார்க்கலாம். கரெக்டாக 27 காத்தாலையும் பார்க்கலாம், 27 சாயங்காலம் பார்க்கலாம், 28 காத்தால பார்க்கலாம், 28 சாயங்காலம் பார்க்கலாம். அதுக்கப்புறமா 29ஆம் தேதி காத்தால நாங்கள்லாம் தேகு ஆலந்தியில் இருப்போம். சம் ஞானேஸ்வர் சமாதியில் இருப்போம். அன்னைக்கு தேகு எல்லாம் யாத்திரை அந்த பண்டார்தோங்கர் மலை துக்காராம் வைகுண்டம் போன அந்த ஸ்தலம் இதெல்லாம் போட்டோ எடுத்து கொண்டு வந்து காமிக்கிறோம். நெட்லையும் போடுவோம், எல்லாம் பாருங்க. சீக்கிரத்திலேயே தியானம் பண்ணிட்டே இருந்தோம். பிரத்யக்ஷத்தை போய் எல்லாரும் பார்க்கலாம். அது வரைக்கும் அந்த திருமந்திர நகரம் வளர்ந்துருக்கு அப்படின்றது நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. அது சமீபத்தில் நடந்த சம்பவம், பெரிய ஒரு சம்பவம். ஸ்ரீமான் வேலுக்குடி கிருஷ்ணன் நம்ம ஊருக்கு வந்து உபன்யாசம் பண்ணான். நான் சொன்னேன் என் குழந்தைகள்லாம் ஜெயிக்கிறா அழகா வந்து உபன்யாசம் பண்றா, தூத்துக்குடியில வந்து வேலுக்குடி கிருஷ்ணன் உபன்யாசம் பண்றார் அப்படின்னா என்னுடைய இந்து மந்திர ஜனங்கள் ஜெயிக்கிறா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அதுமாறு ரொம்ப பெரிய சந்தோஷம். நிறைய பக்தர்கள்லாம் அதான் பகவத்கிருப்பா வந்து விழுறது பார்த்தாலும் இந்து மந்திர நகரம் மாயின்றிருக்குன்றதுக்கு நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நிறைய நடந்துட்டே. அதனால நிறைய மகாத்மாக்கள் வரட்டும், நிறைய சத்சங்கம் நடக்கட்டும். கிணறும் நீங்க அப்படி உங்களை சும்மா விடவே கூடாது. யாராவது வந்து பகவத் விஷயம் சொல்லிகிட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். அப்பப்போ நானும் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். நான் விட மாட்டேன், நான் வந்துட்டே தான் இருப்பேன். அதனால பகவான் எல்லாரையும் நல்லா வச்சிருக்கான். சௌக்கியமா ஆனந்தமா நிம்மதியா இருக்கும். என்ன சொல்லும், என்ன விஷயம் அது? சரி, சரி, நான் ஒரு விஷயம் ஒரு வருஷம் எப்படி சொல்லுங்க. நபார்னு தெரியும், ராதிகிருஷ்ணா அவர் பேர் ஸ்ரீமான் நபார் நடராஜன். இந்த ஸ்திரீகளுக்கு லேடிஸ் ஸ்திரீகளுக்கெல்லாம் வந்து சுய தொழில் செய்யறதுக்கான ஒரு பயிற்சி எல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு பிளான் நடந்துட்டு இருக்கான் தூத்துக்குடி திருமந்திர நகரத்துல. ஓ, ராதிகிருஷ்ணா சத்சங்கம் எனக்கே தெரியாது, இப்பதான் சொல்றேன். ராதிகிருஷ்ணா சத்சங்கத்து மூலமா மகளிர் சுய உதவி குழு மாதிரியா? அது இல்லாமலையா? ஏதோ ஒன்னு சொல்றான், கரெக்டா கேட்டுக்கோங்க. அதாவது எல்லாருக்கும் சுய தொழில் பயிற்சி கொடுத்து வருமானத்துக்கு வழி பண்றதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்கா. அவட எல்லா டீடெயிலும் கேட்டுக்கோங்க. விட்டலம் நீங்காத செல்வம் விதவிதமா கொடுத்துருக்கா. எல்லாரும் ஆனந்தமா கூடி இருந்து அனுபவிப்போம். ஸ்ரீனிவாசா சர்வீஸ் ட்ரஸ்ட் மூலமா நடக்க போறோம். புள்ளிகள் அப்புறமா கேட்டுக்கோங்க. நாளைக்கு ஸ்ரீமான் கனி அவரோட வீட்டுல அதால கோபூஜை நடக்கிறது. நம் ஜீயர் ஆழ்வார்கள் எம்பெருமானார் ஜீயர் வந்து அனுகிரகம் பண்றார். எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. பிரசாதம் எல்லாம் உண்டு. நாளைக்கு காலங்காத்தால நாங்கள்லாம் பன்றிபுரம் கிளம்புறோம். நம்மள்லாம் பன்றிபுரம் கிளம்புறோம். சில பேர் எங்களோட உடம்போடா கூட வரா, எல்லா மத்தவாதாரும் மனசோட என் கூட வரும். ராதே கிருஷ்ணா. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலு கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவனஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவார்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தாமிரபரணி மாதா கீ. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் இல்லாம 2017 சுவாமி ராமானுஜருடைய 1000வது திருநக்ஷத்திரம் நிச்சயமா நம்ம திருமந்திர நகரில் கோலாகலமா கொண்டாட போறோம். 2017 ராமானுஜோட 1000வது நம்ம ஊர்ல தான் நான் இருப்பேன், வேற எங்கேயும் போகும்போது கிடையாது. திருமந்திர நகரத்துலதான் கோலாகலமா கொண்டாடணும், நம் ஜீயரை கூட்டிட்டு வந்து கொண்டாடணும். ஆச்சரியமா சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா ஸ்ரீ போலோ ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டபதி சுவாமிஜி. ஜெய் போலோ பாதம் பிரியா சமேத ஸ்ரீ சங்கர ராமேஸ்வர மூர்த்திக்கு. வஜ்ரேல் முருகனுக்கு ஜெய் போலோ. வீர வீர சூரபாலாசனே சுவாமிஜி. இந்த வாட்டி சந்துக்காராம் சரித்திரம் பாலாசனே சுவாமிக்கு தான் சமர்ப்பணம். அவர் தான் அவர் பர்த்டே எல்லாம் டிஸ்டர்ப் ஆகாது, நீ வந்து வந்துடுறா பயிரேன்னு கூப்பிட்டு கதையெல்லாம் பண்ண வச்சார். இல்லாட்டி கொஞ்சம் டவுட்ல இருந்தது என்னடா அப்படின்னு. ஆனா ஆசிரியர் எனக்கு பர்த்டே கிஃப்ட் நீ வந்து சத்சங்கம் பண்றதுன்னு கூட்டு வந்துட்டார். அதனால ஆனந்தமா நடந்தது. அதனால சந்துக்காராம் சரித்திரம் பால ஆஞ்சநேய சுவாமிக்கு தான் சமர்ப்பணம். அவருக்கு பர்த்டே கிஃப்டா கொடுத்துரு. நான் சொன்னது நீங்க கேட்டதெல்லாம் ஆஞ்சநேயருக்கு பர்த்டே கிஃப்ட். குண்டலீகவராதா ஜெய் போலோ. குண்டலீக மகராஜ் கீ. ஜெய் போலோ பண்டரீ க்ஷேத்ர கீ. ஜெய் போலோ சந்திரபாகா மாதா கீ. குண்டலீகவராதா ஜெய் போலோ. சந்துக்காராம் மகராஜ் கீ. ஜெய் போலோ தேஹு புண்ணியக்ஷேத்ர கீ. ஜெய் போலோ ஆனந்தி புண்ணியக்ஷேத்ர கீ. ஜெய் போலோ இந்திராணி மாதா கீ. ராம் கிருஷ்ண ஹரி. குண்டலீக சாரிகா பக்தநாகி. பண்டரி சாரிகா க்ஷேத்ரநாகி. விடோபா சாரிகா தெய்வநாகி. துகாராம் சாரிகா சத்குரு நாகி. ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. விட்டல 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 எப்பயும் ரெடியா இருக்கும். சரியா ராதே கிருஷ்ணன்.